Oh, hallelujah. Thank you, Holy Spirit. Hallelujah. Sol hallelujah. Satta sol hallelujah. Yesu jeevikirar. Hallelujah. Hallelujah. Kathude raabathukku bayapadagattum. Naam idhuvelile devudaiya seidhikkulla devudaiya vaathaiyukkulla naam kadandhu sella pogurom. எல்லாவற்றை பார்க்கலும் தேவனுடைய வார்த்தையை மகிமைப்படுத்தியிருக்கிறார். ஆகவே ஆண்டவர் மகிமைப்படுத்தியிருக்கிற தேவனுடைய வசனத்தை நாம் உட்கார்ந்து அமர்ந்து நிதானமாக கர்த்தருடைய வசனத்தை நாம் லெட் அஸ் ப்ரிப்பேர் அவர்செல்வ்ஸ் டு ரிசீவ் தி வேர்ட் ஆஃப் காட். தேவனுடைய வசனத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்கு அல்லது கற்றுக்கொள்வதற்கு நம்மை நாம் ஆயத்தப்படுத்திக்கொள்ளும். தேவனுடைய வசனம் ஆண்டவர் பேச தேவன் நம்மோடு பேச வேண்டும். அல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை நம்மோடு பேச வேண்டும். எத்தனை ஆமே சொல்றீங்க? அல்லேலூயா. ஒரு வார்த்தை போதும் நம்மை அவர் உயிர்ப்பிக்கிறது. அல்லேலூயா. ஒரு வசனம் ஒரு வார்த்தை போது நம்மை அவர் ஆகவே என்னுடைய மன்றாட்டி நாம் ஒருவரும் வந்தபடி திரும்பி போகக்கூடாது. ஆண்டவருடைய வசனத்தை நாம் கேட்டு ஆண்டவரால் தொடப்பட்டு கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து ஒரு புதிய பலத்தோடு ஒரு நம்பிக்கையோடு இன்றைக்கு நாம் திரும்பி செல்ல வேண்டும். அல்லேலூயா. விசுவாசி ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. இயேசு ஜீவிக்கிறார். அவர் இந்த நாளில தேவனுடைய ஊழியத்தை டபத்திலே செய்யவும் கர்த்தருடைய வார்த்தையை டபத்திலே போதிக்கவும் இலங்கையிலே மட்டிக்குள்ள மட்டக்களப்பில் இருந்து பாஸ்டர் தெய்வத்திருப்பவர்கள் டபத்தில் வந்திருக்காங்க. காலையில் கேளில போய் ஆண்டவுடைய ஊழியத்தை செய்வோம். தேவனுடைய வசனத்தை பேசுறோம். ஆண்டவுடைய வார்த்தை உடையப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனம் கொண்டு பேசியிருக்கிறது, பலப்படுத்தி இருக்கிறது, அவளை ஸ்திரப்படுத்தி இருக்கிறது. அறிவேன் ஆண்டவுடைய நாமத்துக்கு பயப்பட்டான். அவர் இன்றைக்கு உங்களோடும் ஆண்டவர் என்னோடும் பேச அவர் ஆயத்தமாக இருக்கிறார். விசுவாசி ஆமே சொல்லுங்க. அல்லேலூயா. ஆகவே மரியாள் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டது போல நாமும் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மை நாம் ஆயுதப்படுத்தி பட் எல்லாத்தையும் நாம ஜஸ்ட் வி கேன் ஃபர்கெட் எவ்ரிதிங். நம்ம எல்லாவற்றையும் மறந்து நம்முடைய ஆவி அமரப்படி தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து கர்த்தருடைய வார்த்தை இது தேவனுடைய வசனத்தை கேட்கிற நேரம். ஆகவே வேற எந்த ஒரு சிந்தனைக்கு எண்ணத்துக்கு விட கொடுக்காதீங்க. கர்த்தரோடு பேச வேண்டும் என்கின்ற அந்த நோக்கத்தோடு அந்த வாரத்தோடு நிச்சயமா ஆண்டவர் பேசுவார். ஆகவே இந்த நாளிலே மத்தியிலே ஆண்டோட வசனத்தை பேச தேவனை உறுதி செய்ய போது பாசர் தெய்வத்தினர்கள் உங்கள் சார்பிலே நான் அன்போடு வரவு கேட்டதாம் கரைகளை தட்டியவரை உற்சாகமான வரவேற்பு பாசர் பிளீஸ்.
ஹல்லேலூயா. உங்கள் யாவரையும் ஆண்டவரும் உலக இரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் மிகுந்த மதிப்பு மரியாதையுடன் கௌரவத்துடன் உங்களை நான் வாழ்த்துகிறேன். இயேசுவின் நாமத்திலே ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். உங்கள் மத்தியிலே கர்த்தருடைய ஊழியத்தை செய்ய தேவனின கொடுத்த சந்தர்ப்பத்தை நான் மிகவும் பெருமதியாக பாக்கியமாக கருதுகிறேன். எங்களுடைய சபையின் சார்பாகவும் இலங்கை தேசத்திலிருந்தும் வாழ்த்துக்களை கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து தொடர்ந்தும் மேன்மையாக நடத்துவாராக. ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, உம்மை குறித்து உம்முடைய வார்த்தையை குறித்து நாங்கள் சிந்திக்கின்ற போது நீர் எங்களோடு இடர்படுவீராக. கேட்கிற மக்களோடும் அந்த வார்த்தையை கொடுக்கிற என்னோட விசேஷமாய் துயாவியானவர் துணை செய்ய வேணும் அடிச்சு வைக்கிறேன். அந்த ஒரே பவுல் பேசின பொழுது எப்படி லிதியாளுடைய இருதயத்தை கத்த திறந்தீரோ அவனமாய் நான் பேசுகிற பொழுது ஜனங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் துயாவியானவர் திறந்தவர்களோடு நீ பேச வேணும் என்று நான் ஜெபிக்கிறேன். எங்களை முழுமையாக தாழ்த்தி இறைமகன் இயேசுவின் பெயரால் ஜெபிக்கிறோம் பரிசுத்த பிதாவே. ஆமென். ஆமென். மீண்டும் உங்களை வாழ்த்தி இந்த சந்தர்ப்பத்துக்காக தேவனை நான் துதித்துக் கொண்டு அவரை மகிமைப்படுத்தி இன்றைய நாளிலே ஜெபிக்கிறவனுக்கும் ஜெபிக்காதவனுக்கும் இருக்கக்கூடிய சில வித்தியாசங்களை ஒரு சில வேதாதாரங்களோடு நாம் தியானிக்க போகிறோம். நான் அதிகமாய் பலருக்கு பல விடயங்கள் பிடிக்கும். சிலருக்கு பாட்டு பிடிக்கும், பாட்டு மூலமாய் தொடப்பட்டிருப்பீர்கள். சிலருக்கு சபையில் இருக்கக்கூடிய சுவிசேஷ வசனங்கள் அல்ல தீக்க தரிசனங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றியிருக்கும். என்னுடைய வாழ்க்கையை மாற்றினது கர்த்தருடைய வார்த்தை. அதிகமாக அது பாடலா இருந்தாலும் இதுவா இருந்தாலும் தேவனுடைய வார்த்தை வல்லமை உள்ளது. அல்லேலூயா. அவன் அந்த வார்த்தையை தான் நான் உங்கள் மத்தியிலே கொடுக்க விரும்புகிறேன். அந்த வார்த்தை நான் உங்களோடு புதிதாக ஒன்றை சொல்ல முற்படவில்லை. உங்களுக்கு தெரிந்ததும் பரிச்சயமானதும் பல தடவை கேள்விப்பட்டதுமான செய்தியாகத்தான் அது இருக்கும். ஆனால் கொஞ்சம் சொல்லுகின்ற முறை வித்தியாசமாக இருக்கலாம். செய்தி ஒன்றுதான். ஆமென். அல்லேலூயா. எல்லாம் சத்தமாறீங்களா? கொஞ்சம் டென்ஷனா சீரியஸா இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இல்ல அப்படித்தான் நீங்க இருப்பீங்களோ தெரியாது. ஏன்னா கொஞ்சம் கலகலப்பா இருந்தா தான் நல்லா இருக்கும். அல்லேலூயா. ஓகே. என்னோட அங்க ஏற்கனவே பேசின சேச்சியில வந்தாக்கள் கொஞ்சம் பொறுத்துக்கொள்ளுங்க. அந்த கதையை உங்களுக்கு சொல்லிட்டு போயிடட்டும். ஒரு கதை ஒன்று சொல்லணும். நான் முதன் முதலா பேசுற சபையில அந்த கதையை நான் சொல்லிட்டு தான் போகணும். அதுல நிறைய விடயங்கள் அடங்கி இருக்கிறது. ஆனால் சின்ன கதை தான். எத்தனை பேர் நம்புறீங்க பரலோகம் உண்டு ஒன்று இருக்குண்டு? எத்தனை பேர் நம்புறீங்க? அங்க போகத்தான் பிரயாசப்பட்டு இவ்வளவு கஷ்டப்படுறோம். ஆமென். நரகம் ஒன்று இருக்கு, பரலோகம் ஒன்று இருக்குண்டு வேதம் சொல்லுகிறது. எங்களுக்கு தெரியாது எங்க இருக்குண்டு, ஆனா இருக்குண்டு தெரியும். ஆகவே இது சம்பந்தமாக தான் அந்த கதை சொல்லுகிறது. கடலிலே சமுத்திரத்திலே அம்மா அப்பா மீன் தாங்கள் தங்களுடைய குஞ்சு மீனெல்லாம் கூப்பிட்டு ஒரு கதை சொன்னது. என்ன சொன்னதென்றால், இந்த சமுத்திரத்திலே இந்த கடலிலே நீங்க எங்கேயும் போகலாம், எதையும் சாப்பிடலாம், எப்படியும் வாழலாம். ஆனால் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். ஒரு தூண்டில் ஒரு குக்கில் ஒரு இறை போட்டு ஒரு இறை ஒன்று வரும், அதை கண்டோடனே அதை மட்டும் சாப்பிட்றாதீங்க. சாப்பிட்டீங்களோ கதை முடிஞ்சு. அப்படியே உங்களை குறதுறன்னு எடுத்து ஒரு பெரிய வானம், முட்டில்லாத வானம், அது எப்போ விடுமோ தெரியாது. உன்னைய கரைக்கு கொண்டு போய் வெட்டி துண்டு துண்டா, சின்ன சின்ன துண்டா வெட்டி, சிலவள நெருப்பில் போடுவான், சிலவள தாச்சில் எண்ணெய் தாச்சில் போடுவான், சிலவள கொதிக்கிற தண்ணியில் போடுவான், எங்கே போடுவானோ தெரியாது. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருந்து கொள்ளுங்க என்று அந்த தாயும் தகப்பனும் அந்த குட்டி மீன்களுக்கு சொன்னது. அப்பொழுது அதிலே ஒரு மீன், ஒரு குஞ்சு மீன் கேட்டது, கிழவி உனக்கு இந்த கதையெல்லாம் யாரு சொன்னதென்று. அதிகமா வீடுகளில் சரி சபையில சரி எல்லாம் நல்லா போனாலும் ஒன்று இடக்கு முடக்கா போறது இருக்கும், இருக்கணும், இருக்கும். அவர்களுக்காக கத்திற்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஒன்று இருக்கும், அப்படியும் ஒத்து வராத ஒன்று இருக்கும். எல்லாரும் சேர்ந்து நாங்க ஒரு பிக்னிக் போவோம் சொன்னா, ஏன் நம்ம பிக்னிக் போ உபவாசம் இருந்தா என்ன கொண்டு, எல்லாரும் உபவாசம் இருப்போம் சொன்னா அதுதான் கேட்கும், ஏன் நம்ம பிக்னிக் போனா என்ன. அது இடக்கு முடக்கா வந்துட்டு போறது ஒன்று இருக்கும். அது குடும்பத்தில் இருக்கும், சபையில் இருக்கும், சமுதாயத்தில் இருக்கும், சங்கத்தில் இருக்கும், எல்லாத்தையும் இருக்கும். அது கடல்ல இருக்கு. அந்த மீன் கடைசியா அந்த தூண்டில வந்ததை கவிட்டு கவுனா கதை சரியா போகுது, மேல போகுது, பாக்குது வானம், எப்ப விடுமோ தெரியாது. அம்மா சொன்னது சரிதான், அம்மா சொன்னது சரிதான், அப்பா சொன்னது சரிதான். கரைக்கு கொண்டு போனாங்க. கரையில கொண்டு போய் ஆளை கண்டம் துண்டமா வெட்டி எங்க போட்டான், நெருப்புல போட்டானா எண்ணத்தாச்சில போட்டானா, கதை முடிஞ்சு. இது யாருக்கும் சொல்ல தெரியாது. இதுதான் பரலோகமும் நரகமும், யாருக்கும் சொல்ல தெரியாது. போனவன் ஒருத்தனும் திரும்பி வரல. அப்ப சிலாக்கள் போயிட்டு வராங்கன்றாங்களே, அதெல்லாம் நீங்க நம்பாதீங்க. அதெல்லாம் போய் பரலோகத்துக்கு போறதோடும் திரும்பி வர மாட்டான். இந்த வெக்கைக்குள் இருக்கிறத விட பரலோகத்தில் இருக்கிறது பெரிய பாக்கியம். அல்லேலூயா. ஆகவே பரலோகம் ஒன்று இருக்கிறது, அங்கே நாம் போக போகின்றோம். அதற்கான ஆயத்தங்களை திருச்சபை செய்து கொண்டிருக்கிறது. தலைவர்கள், திருச்சபை ஊழியர்கள், விசுவாசிகள், நாங்கள் அதற்காய் பிரயாசப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. பிரயாசப்படுற மாதிரி தெரியலே, தெரிஞ்சிருந்தா அல்லேலூயா கொஞ்சம் வீரமா வந்திருக்கு. அல்லேலூயா. எத்தனை பரலோகத்துக்கு ஆயத்தமா இருக்கிறீங்க? பரலோகத்துக்கு போறதுக்கு ஆன முயற்சி தான் இவைகள். ஆகவே அந்த முயற்சியிலே கடவுள் எத்தனையோ சந்தர்ப்பங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு சந்தர்ப்பம், இன்றைக்கு ஆராதனையும் நமக்கு ஒரு சந்தர்ப்பம். நாங்கள் எங்களை நாங்கள் சரி செய்து கொள்ளவும், எங்களை நாங்கள் ஆராய்ந்து பார்க்கவும், ஆய்ந்தோய்ந்து பார்த்து எங்களை சரியான வழியிலே நடந்து கொண்டு போவதற்கு தேவன் கிருபையாய் ஒரு சந்தர்ப்பத்தை தருகிறார். ஆமென். ஆகவே இன்றைய நாளிலே நான் உங்களோடு பேச எடுத்துக்கொண்ட செய்திக்கான ஆதார வசனம் ஆதியாகமத்தின் புஸ்தகம் ஒரு 5 அதிகாரம் பார்க்க போறோம். அங்க 5 வசனம் பார்த்தோம். இங்க 5 அதிகாரம் பார்க்க போறோம். 12, 13, 14, 15, 16, 17, 18 7 அதிகாரம் பார்க்க போறோம். 19, 8 அதிகாரம் பார்க்க போறோம். நான் வேகமா, நீங்க எல்லாரும் நீண்ட கால விசுவாசிகள், உங்களுக்கு ஓரளவு பைபிள் அறிவு இருக்கும் என்று நான் நினைக்கிறேன். ஆகையினாலே பிடித்துக் கொள்வீர்கள் என்று கதை வடிவிலே வருகிறேன். 12 அதிகாரத்திலே கர்த்தர் ஆபிரகாமை ஊர் என்கிற தேசத்திலே இருந்து கல்தேய தேசத்திலே விக்கிரக வழிபாடுகளை செய்து கொண்டு அந்த விக்கிரகத்தை தொழிலாக செய்து கொண்டு வாழ்ந்து கொண்டு வந்த ஒரு செல்வந்தனை, கோடீஸ்வரனை, லட்சாதிபதியை, மிகவும் அந்த காலத்திலே வாழ்ந்த சீமானாக இருந்தவனை கடவுள் அழைக்கிறார். அழைத்து சொல்லுகிறார், நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. அவனுக்கு இல்லை என்று சொல்லுவதற்கு பிள்ளை ஒன்றை தவிர மற்ற எல்லாம் அவனுக்கு இருந்தது. பிள்ளை மட்டும் ஒன்று இருக்கவில்லை. இருந்தாலும் ஆண்டவர் சொன்னார், நான் கடலத்தினையாய் வானத்து நட்சத்திரத்தை போல கடல் மணக்கரை மணலை போல உன்னை பெருகப்படுவேன் என்ற அந்த வார்த்தையை அவன் விசுவாசித்து கடந்து போகிறான், கடந்து வருகிறான். அவனோடு ஒரு அலையாத விருந்தாளியாக ஒரு ஆள் கூட வருகிறான். யாரு? நான் அந்த கேள்வி கேட்கறேன், பைபிள் ஸ்டடி வச்சு வச்சு நீங்க அப்படி கேட்டு போனா கொஞ்சம் விறுவிறுப்பா இருக்கும். சரி, யார் போறா? லோத்தும் கூட வருகிறார். லோத் வந்து சொந்தம் தான், நெருக்க ரத்த சம்பந்தமான ஒரு சொந்தக்காரன். அந்த லோத் அவனோட கூட வருகிறார். ஆனால் லோத்தை கர்த்தர் அழைக்கவில்லை, அழைத்தது ஆபிரகாமை. ஆபிரகாமும் சாராலும் புறப்பட்டு வருகிறார்கள். 12 அதிகாரத்திலே இதை பார்க்கலாம். 13 அதிகாரத்திலே வந்தவர்கள் பிரிந்து போகிறார்கள். ஆபிரகாம் ஒரு பக்கமும் லோத் ஒரு பக்கமுமாக கடவுள் லோத்துக்கு கொடுத்த சந்தர்ப்பத்தை தவற விடுகிறான். ஆபிரகாம் மூலமாய் கடவுள் லோத்துக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். ஆபிரகாமை அழைத்த, ஆபிரகாமை ரட்சித்த, ஆபிரகாமை வழிநடத்திக் கொண்டு வருகிற கடவுளை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு லோத்துக்கு இருந்தது. ஆனால் லோத் விலகி போகிறான். அப்பொழுது ஆபிரகாம் லோத்து சொல்லுகிறான், நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ மேற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன், எனக்கு அதை பற்றி பிரச்சனை கிடையாது. எப்பொழுதுமே ஜெபிக்கிறவன் விட்டுக் கொடுப்பான். அல்லேலூயா. ஜெபிக்கிறவன் பக்கத்தையாக கையை பிடிச்சிருக்கா சொல்லுங்க, தயவு செய்து. நீங்க டென்ஷனா இருக்கிறீங்க, பக்கத்தையாக கையை பிடிச்சு சொல்லுங்க. ஜெபிக்கிற ஆக்கள் என்ன, நீங்க வடிவா சத்தமா சொல்லுங்க, ஜெபிக்கிற ஆக்கள் விட்டு கொடுப்பாங்க. விட்டு கொடுப்பான், விட்டு கொடுக்கிறவன் கட்டு போறது கிடையாது. அதான் ஜெபிக்கிறவன் தான் விட்டு கொடுப்பான், அவன் விட்டு கொடுக்கிறவன் கட்டு போறது இல்ல. அது புருஷ மனைவியா இருந்தாலும் சரிதான், பிள்ளைகள் பெற்றாரா இருந்தாலும் சரிதான், போதகர் விசுவாசியா இருந்தாலும் சரிதான், எவன் விட்டு கொடுக்கிறானோ அவன் ஜெபிக்கிறவன் தான் விட்டு கொடுப்பான். ஜெபிக்காதவன் விட்டு கொடுக்க மாட்டான். எத்தனை பேருக்கு, எல்லாரும் நம்ம தேசத்திலிருந்து வந்தாங்க தான் இருக்கீங்க, இங்க பிறந்த பிள்ளையில தவிர வேளாண்மை கதிர் தெரிந்தானே, அந்த கதிரை பார்த்தாங்க இருந்துங்க தெரியுமன்றா கவிதுங்க, அந்த கதிரை தெரியுமண்டு பார்த்தாக்கள் பார்த்தாக்கள் தெரியும். தெரியுமன்றது போற, பார்த்தது போற, ரெண்டு போற மீனிங். தெரியுமண்டா அந்த கதிரை தெரியுமாங்களுக்கு, பாக்குறேன்னா ஒவ்வொன்றா பாக்குறேன். அதுல பாத்தீங்கன்னா நிறைவா இருக்கிறது, நல்லா நிரம்பி இருக்கிறது நெல்லு. அது எப்பையும் தலை குனிந்து பக்குவமா இருக்கும், தாழ்மையா இருக்கும். நிறைகுடன் தலமாதான்னு தமிழ்ல பழமொழி வேற சொல்லுவாங்க. அது அப்படியே அப்படி அடங்கி இருக்கும். அடியில் இருக்கிறது வந்து பதக்கடை, அது நிரம்பி இருக்காது, வெறும் கோது. அது விட்டு கொடுக்காது, அதுக்குள்ள ஒன்றும் இல்லை. அதுக்குள்ள இருக்கக்கூடிய ஒன்று ஒன்று இருக்கும், வரட்டு கௌரவம் ஒன்று இருக்கும். நம்ம கௌரவத்தை விடலாமா? பதக்கடை சாக போறாரு, கொஞ்சம் நோங்கி நெருப்புல போறாரு, அவரும் கொஞ்சம் கௌரவமா இருக்கும். ஆனா நெல் வந்து அது நிரம்பி தலை சாய்த்து தலை வணங்கி எப்பொழுதும் தாழ்மையாக இருக்கும். அந்த ஆபிரகாம் விட்டு கொடுக்கிற ஒரு மனிதனாக 13 அதிகாரத்திலே காண்பிக்கப்படுகிறது. லோத்து வந்து சோதம் குமராவை தெரிவு செய்து சோதம் குமராவின் பக்கமாய் அவன் கண்ணுடைய பார்வைக்கு கவர்ச்சியாக இருந்த, செழிப்பாக இருந்த, வெளிப்படையான ஒரு தோற்றத்தை கண்டு அந்த பகுதிக்கு அவர் போகிறார். 14 அதிகாரத்திலே வந்தீங்கன்னால் அது அந்த முக்கியமான சிலதை நான் கதையாக சொல்லிவிட்டு தேவையான கடைசி பகுதியை சில குறிப்புகளாக நான் உங்களுக்கு தருகிறேன். 14 அதிகாரத்திலே சோதம் குமரா தேசத்துக்கு 4 ராஜாக்கள், 5 ராஜ்யங்கள் புறப்பட்டு வந்து சோதம் குமராவை அடித்து அங்க இருந்த எல்லா மக்களையும் கைதிகளாக பிடித்துக் கொண்டு போகிறார்கள். அப்பொழுது ஆபிரகாமுக்கு இந்த செய்தி அறிவிக்கப்படுகிறது, லோத்தையும் அவருடைய குடும்பத்தையும் வேலைக்காரர்களையும் வேறொரு நாட்டவன் வந்து அடித்து பிடித்துக் கொண்டு போகிறான் என்று. 13 அதிகாரத்தில் நடந்த சம்பவம் இருக்கத்தக்கதா, 14 அதிகாரத்தில் சம்பவம் நடக்குது. நம்ம என்ன செய்வோம் நீங்க யோசிச்சு பாருங்க, பதில் சொல்லாதீங்க. நம்ம என்ன செய்வோம்? பிடிச்சிட்டா போறாங்க, அழிஞ்சு போகட்டும், நாசமா போனவன் நம்மளோட இருந்தவன் எல்லாட்டும் அப்படியே பிரிஞ்சு போனா, அப்படியே அடிச்சு கொண்டு போறான, பிள்ளை குட்டி மனைவி வேலைக்காரன் எல்லாம் கொண்டு வரான் போட்டும். ஆனால் ஆபிரகாம் அப்படி இருக்கவில்லை. அவரோட 103 பேரும் 138 பேர் இருந்தார்கள். எல்லாரையும் உடனடியாக செட்டப் பண்ணி அள்ளி எடுத்துக்கொண்டு துரத்தி போய் அவர்களை பிடித்து அவர்களை மீட்டுக் கொண்டு வருகிறதை 14 அதிகாரத்திலே நாங்க பார்க்கிறோம். 15 அதிகாரத்திலே ஆபிரகாமை தேவன் திரும்பவும் சந்திக்கிறார். அந்த சந்திப்பிலே ஆபிரகாமை தேவன் சந்திக்கின்ற போது ஆபிரகாமுக்கு தேவன் சொல்கிறார், உனக்கு நான் ஒரு பிள்ளையை தருவேன் என்று. அதுக்கு பிற்பாடு வருகிற அதிகாரத்திலே கானான் தேசத்திலே அவர்கள் இருந்த தேசத்திலே பஞ்சம் வந்ததினாலே எகிப்துக்கு போனார்கள். எகிப்துக்கு போன இடத்திலே தன்னை ஒரு சகோதரமாக சொல்லும்படி ஆபிரகாம் மனைவியிடத்தில் கேட்டுக் கொள்கின்றான். ஆனால் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் சில சூழ்நிலைகளிலே தவறுகள் எந்த மனிதன் செய்தாலும் அதை வேதம் எழுதி வைத்திருக்கிறது. ஜெபிக்கிற மனிதன் தவறு செய்தாலும் அதை எழுதி வைக்கத்தான் வேண்டும். ஜெபிக்கிற மனிதன் தவறு செய்தாலும் ஜெபம் அவனை அந்த தவறில் இருந்து காப்பாற்ற வல்லமை உள்ளதாக இருக்கிறது. அல்லேலூயா. ஆபிரகாம் சாராளை தன் சகோதரி என்று சொன்னான். எகிப்தின் ராஜா உண்மையாகவே சாரால் அழகா இருந்ததினாலே அவளை திருமணம் முடிப்பதற்கான எல்லா ஆயத்தங்களையும் செய்து கிட்டத்தட்ட 6 அவளை குளிப்பாட்டி அவளுக்கு பரிமள தைலம் போட்டு அவளை மனவாட்டியாக அலங்கரித்து எடுப்பதற்கு சுமார் 6 அந்த காலத்திலே தேவைப்பட்டது. அந்த 6 காலம் முடிந்ததும் எகிப்திலிருந்த முழு பேருக்கும் கடவுள் வாதை அனுப்பின பொழுது கடவுளுடைய தூதர் எகிப்தின் ராஜாவோடு பேசி, இது ஆபிரகாமுடைய மனைவி, ஆகவே அவளை தொடக்கூடாது என்று வலுக்கட்டாயமாய் ஆண்டவர் அவனோடு இடர்படுகிறதையும், அவன் ஆபிரகாமை கூப்பிட்டு இப்படியான காரியத்தை செய்த எங்கள் எல்லாரையும் நீ கொள்ளை செய்ய பார்த்தாய் என்று சொல்லி அவனுக்கு ஆபிரகாமுடைய மனைவியாகிய சாராளையும் சாராளுக்கு வேலைக்காரியாக வைத்திருந்த ஆகாரையும் சேர்த்து அனுப்பிவிட்டான். நல்ல சொத்து பத்தை நான் கொடுத்து உங்களுடைய தேசத்துக்கு நீங்கள் ஓடிவிடுங்கள் என்று. அவர்கள் அங்கே வருகிறார்கள். பல இன்னல்கள் நெருக்கங்கள் கூடாய் அந்த பிரயாணம் 16 நீங்க பார்க்கலாம். 16 சாராள் தன்னுடைய எல்லையை மிஞ்சி தன்னுடைய சந்ததி இல்லாமல் போய்விடுமோ, வயது முதிர்ந்து போகிறது என்று கருதி அந்த காலத்தில் இருந்த சம்பிரதாயப்படி முறைப்படி தன்னுடைய வேலைக்காரியை மனைவியாக ஆபிரகாமுக்கு கொடுத்து ஆபிரகாம் மூலமாய் ஆகார் கற்பம் தரித்து ஒரு குமாரனை பெறுகிறாள். அவனுக்கு பேர் இஸ்மவேல். 17 இஸ்மவேல் பிறந்து விட்டான். ஒரு நிம்மதி பெருமிச்சு, அப்பாடா இதுதான் எதிர்பார்த்தது, ஒரு பிள்ளை பிறந்துட்டு என்று இருக்கிற பொழுது திரும்பவும் கடவுள் ஆபிரகாமை சந்திக்கிறார். இது அல்ல உன் பிள்ளை, உனக்கு ஒரு பிள்ளை பிறக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. 18 நான் செய்திக்கு வருகிறேன். இவ்வளவு இந்த பின்னணியோட தான் இந்த செய்தியை நீங்க விளங்கிக் கொண்டால் உங்களுக்கு இன்னும் இலகுவாக விளங்கும் என்று நான் நம்புகின்றேன். 18:1-2 ஒருவர் வாசிக்கலாம்.
பின்பு கர்த்தர் மன்றேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகலின் உஷ்ணவேளையில் கூடார வாசலிலே உட்கார்ந்திருந்து தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே அவன் கூடார வாசலிலிருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி தரை மட்டும் குனிந்து, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீரும் அது அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். கொஞ்சம்
போதும். ஆபிரகாம் மத்தியானம் இருக்கிறான். 3 பேர் வருகிறார்கள். 3 பேர் வருகிற பொழுது அதில் 2 பேர் தூதன், ஒரு ஆள் வந்து கர்த்தருடைய தூதன். அந்த ஒரு ஆள் யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நன்றாக கவனியுங்கள். ஜெபிக்கிற மனிதன் தூதர்கள் என்றால் கர்த்தருடைய ஊழியக்காரர்கள். வெளிப்படுத்தின விசேஷத்தில் வாசிக்கலாம், எரேமியாவிலே வாசிக்கலாம், எசேக்கியேலிலே வாசிக்கலாம். கர்த்தருடைய தூதனுக்கு எழுத வேண்டியது என்னவென்றால் என்ற செய்தியெல்லாம் நீங்க பார்க்கின்ற பொழுது அது தேவனுடைய ஊழியக்காரர்கள். தேவனுடைய ஊழியக்காரர்களை ஆபிரகாம் உபசரிக்கிறவனாக காணப்படுகிறான். ஜெபிக்கிற மனிதன் ஊழியக்காரர்களை உபசரிப்பான். ஆமென். ஜெபிக்கிற மனிதன் ஊழியக்காரர்களை உபசரிப்பான். உபசரிப்பான் என்றது போது ஹாஸ்பிட்டாலிட்டி மட்டுமல்ல, அது ஒரு மனம் வர வேண்டும். அதற்கு
அவர்கள் மூன்று பேரையும் கண்டவுடனே ஆபிரகான் அவர்களை வணங்கி பணிந்து, ஐயா கொஞ்சம் இருங்க, நான் உங்களுக்கு கொஞ்சம் தண்ணி தரட்டுமா, தண்ணியை கொடுக்கறேன், நீங்க தண்ணியை குடிச்சுருங்கப்பா, மத்தியானமா வந்திருக்கிறீங்க, உங்களுக்கு சாப்பாடு தருகிறேன். மிக துரிதமாய், மிக வேகமாய், மெல்லிய மாவெடுத்து அப்பம் ரொட்டி போட்டு பெரிய ஒரு கொளுத்த கண்டை வெட்டி கறி சமைத்து துரிதமாய் அதை கொண்டு வந்து அவர்களுக்கு கொடுக்கிறார். எப்பொழுதுமே ஜெபிக்கிற மனிதர்கள் தேவனுடைய ஊழியக்காரர்களை உபசரிப்பார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தை கையப்படி சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க, ஜெபிக்கிறார்கள். பாஸ்டர்கள் தான் தேவையான நேரம் எடுங்க, அதனால எனக்கு பிரச்சனை கிடையாது. நீங்க சொல்லும் வரைக்கும் நான் விட போறான் இல்ல, வேகமா சொன்னீங்கன்னா வேகமா முடிச்சிருவேன், அஞ்சு மணித்தாலும் பேசுவேன் நான். அது கடவுளுடைய கிருபை. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, ஜெபிக்கிற ஆக்கள் ஊழியக்காரர்களை உபசரிப்பார்கள், ஊழியக்காரர்களுக்கு உதவி செய்வார்கள். ஆறு ஊழியக்காரருக்கு, வார வர ஊழியக்காரர் எனக்கு இல்ல, இந்த சபையில உங்க ஊழியக்காரருக்கு தான். இது நம்ம ஆக்களுக்கு கொஞ்சம் உணர்ச்சி வசப்பட்டு பொங்கி வழிஞ்சி எல்லா வார கள்ளத்திக்கே உதவிச்சு போட்டு போயிருவாங்க. ஏன்னா ஜெபம் இல்ல தானே, அவரு போய் ஜபிக்கட்டும், அவரு போய் ஜபிச்சு உங்களை கொண்டு நடக்காது. உங்களுக்கும் உங்களோட ஊழியக்காரன் ஜபிக்கணும், உங்களுக்கும் உங்களோட ஊழியக்காரன் ஜபிக்கணும், உங்களுக்கு நீங்க ஜபிக்கணும். வாரம் போறவன் நான் உங்களுக்காக ஜபிப்பேன், 24 மணித்தியாலும் ஜபிச்சுட்டே இருக்கேன்னு சொல்லி சொல்லுவான். அங்க ஓடாதான் தெரியும், அவரே ஜபிக்கிறல. அதை நம்பி திருப்பிங்க, நீங்க பாவம் உங்களை பார்த்தா. ஜெபிக்கிறாக்களை தெரிய வேண்டும், தேவனுடைய ஊழியக்காரனை உபசரிப்பதற்கு. தேவனுடைய ஊழியத்தை, தேவனுடைய ஊழியக்காரோட குடும்பத்தை, ஒரு குடும்பத்திலே ஒரு ஊழியத்திலே நான் கிட்டத்தட்ட கர்த்தர் ஸ்தோத்திரம் கடந்த 27 ஆண்டுகளாய் இந்த ஊழியத்திலே ஊழியத்திலிருந்து வருகிறேன். நான் கிறிஸ்தவம் கிடையாது, கிறிஸ்தவ பின்னணியும் எங்களுக்கு கிடையாது. மட்டக்களப்பிள்ளை என்னுடைய அப்பன் வந்து காரதீவு, யாராவது காரதிவாக்கள் இருந்தா தெரியும், மட்ட கிறிஸ்தவர்களுக்கு அங்க வாய்ப்பு இருக்காண்டு. ரட்சிக்கப்பட்டதுனாலே சொந்த பந்தங்கள் எல்லாம் அங்களை கைவிட்டு விட்டது. ஆனால் இந்த வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் எங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்தவ தேவனுடைய பிள்ளைகள், ஜெபிக்கிற பிள்ளைகள், தேவனுடைய சபையில் இருக்கக்கூடிய தேவனுடைய ஊழியக்காரர்களை, குடும்பத்தை விசாரிக்கிறவர்களாக, உபசரிக்கிறவர்களாக, ஆறுதலாக, ஆசீர்வாதமாக இருக்கிறவா இருப்பார்கள். யார் இருப்பா? ஜெபிக்கிற விசுவாசி தான் அப்படி இருக்கும். ஒரு குடும்பத்தை எடுத்துட்டீங்கன்னா உங்களோட குடும்ப பிரச்சனை மட்டும்தான் உங்களுக்கு. ஒரு போதவர் எடுத்துட்டீங்கன்னா அந்த சபையில் இருக்கிற அத்தனை குடும்ப பிரச்சனை எனக்கு. பிள்ளைக்கு அட்மிஷன் இல்ல, அந்த பிள்ளைய ஓட்டல வச்சிருக்கு, இந்த பிள்ளைய ஆமி முடிச்சுட்டு போயிட்டான், அந்த பிள்ளை வெளிநாட்டுக்கு போய் தொடர்பு இல்ல, ஆற பிரச்சனை எல்லாம் எல்லாம் பாஸ்டருக்கு பிரச்சனை. நீங்க தனிப்பட்ட முறையில் ஒரு குடும்பம் எடுத்து பாத்தீங்கன்னா உங்களோட குடும்ப பிரச்சனை தான் உங்களுக்கு. ஆனால் ஜெபிக்கிற மனிதர்கள் தேவனுடைய ஊழியக்காரனை உபசரிப்பார்கள். மனதில் வைத்துக் கொள்ளுங்கள், மூன்று பேர் ஆபிரகாம் இடத்திலே வருகிறார்கள், ஒருவர் கர்த்தருடைய தூதன் என்றும் மற்ற இரண்டு பேரும் தூதர்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபிக்காத மனிதன் உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஆறண்டு யாரு? லோத். ஜெபிக்காத மனிதன் பிரிந்து போகிறான், ஜெபிக்காத மனிதன் விலகி போகிறான், தேவனை அறியாமல் போகின்றான், தேவனை விளங்கிக் கொள்ளாமல் போகின்றான், தேவனுடைய மனிதனை விளங்கிக் கொள்ளாமல் போகின்றான். 19:1-2 படிங்க. அவரை பற்றிய தகவல் 19 இருக்கிறது. 18 இவரை பற்றிய ஜெபிக்கிற மனிதனை குறித்த தகவல் இருக்கிறது. 19:1-2
அந்த இரண்டு தூதரும் சாயங்காலத்திலே சோதோமுக்கு வந்தார்கள். லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான். அவர்களை கண்டு லோத்து எழுந்து எதிர்கொண்டு தரை மட்டும் குனிந்து.
எத்தனை பேர் வராங்க? வடிவா பாருங்க, ரெண்டா மூண்டா?
ஆபிரகாம்கிட்ட 3
ஆபிரகாம்கிட்ட 3, லோத்துட்ட
2.
ஜெபிக்காட்டியும் உங்களோட விட்ட ஊழியக்காரர்கள் வருவாங்க. பக்கத்தை கையப்பிடி சொல்லுங்க, நீங்க ஜெபிக்காட்டியும் சொல்லுங்க, நீங்க ஜெபிக்காட்டியும் உங்களோட விட்ட ஊழியக்காரர்கள் வருவாங்க. கத்தர் வர மாட்டாரு, அங்க கத்தரும் ஊழியக்காரரும் வரலாம். கவனமா கவனிங்க பைபிள, அங்க 3, இங்க 2. லோத்து வந்து பின்னேறம், ஆபிரகாம் வந்து மத்தியானம். லோத்து வந்து பின்னேறம், ஆபிரகாம் வந்து மத்தியானம். ஜெபிக்காட்டியும் உங்களோட வீட்டை ஊழியக்காரர்கள் வருவார்கள். அவன் சொல்லுங்க பக்கத்துல பக்கத்துல நான் சொல்றேன் கேட்காட்டியும்னா எனக்கு ஒரு பயம். அவன் வடிவா காதுகளை சொல்லுங்க, நீ ஜெபிக்காட்டி உங்களோட விட்ட ஊழியக்காராக்கள் வருவாங்க சொல்லுங்க. சொல்லாட்டி நான் விட மாட்டேன், நான் மாஸ்டர், சொல்லியே ஆகணும். நீங்க சொல்லுங்க, நீங்க ஜெபிக்காட்டியும் ஓஹோ அப்படி நீங்க ஜெபிக்கிற இல்ல போனதுக்கு அப்படியா பரவாயில்ல சொல்லுங்க, இன்றைக்காவது மறந்துருப்போம். நீங்க ஜெபிக்காட்டியும் சத்தமா சொல்லுங்க, நீங்க ஜெபிக்கா தம்பியெல்லாம் சொல்லுங்க, வாலிபர்லாம் சொல்லுங்க, நீங்க ஜெபிக்காட்டியும் உங்களோட வீட்டை ஊழியக்காரர்கள் வருவாங்க. இந்த லோத்து விட்ட போய்தான் இருக்காங்க, ரெண்டு பேர் போறாங்க, கத்தர் போகல, கத்தர் வர மாட்டார், ஊழியக்காரங்க வருவாங்க. ஊழியக்காராக்கள் இல்லாட்டியும் ஊழியக்காராக்கள் மாறி ஒரு டைய கட்டி கோட்டை போட்டு இந்த கோட்டையும் போட்டுட்டாங்க, அதான் போட்டுருக்கேன் வருவாங்க. ஆனா நீங்க அவர்களை உபசரிப்பீர்கள், உபசரிப்பீர்களா உபசரிப்பீர்களா? அப்ப ஆபிரகாமும் உபசரிக்கிறாரு, லோத்தும் உபசரிக்கிறாரு, பிட்வீன் டிஃபரண்ட் என்னன்னு பாக்கணும். பின்னர வராரு, இதை கொஞ்சம் கதையா சொன்னா உங்களுக்கு லேசா புரியக்கூடியதா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆபிரகாமிட்ட மத்தியானம் வராரு, லோத்துட பின்னர போறாங்க. ஆபிரகாமிட்ட மூன்று பேர் வந்தாங்க, லோத்துட ரெண்டு பேர் வந்தாங்க. லோத்து வந்து இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியும், சோதோம் கொமோரா. எப்படிப்பட்ட இடம் அது தெரியுமா இல்ல நான் சொல்லணுமா? தெரியுமா ஓமனுங்க இல்லாட்டி நான் கதையை சொல்லணும், இல்லாட்டி செய்தி விளங்காது. சோதோம் கொமோரா எப்படிப்பட்ட இடம்? சும்மா பாவன் ரஞ்ச இடம் சொல்லி அங்க களவு போய் குள்ள செஞ்ச இடம் கொள்ள விடா. ஆணும் ஆணும் மிக கேவலமான, கீழ்த்தரமான, அசிங்கமான வாழ்க்கை வாழ்ந்த ஒரு பட்டணம். ஆண்களுக்கு அங்க பயங்கரமான பாவ, அதாவது ஆண் புணர்ச்சிக்காரர்களாய் அவலட்சணமான ஒரு சூழலிலே லோத்து வாழுகிறார். லோத்து வந்து பின்னேறம் ரோட்ல வாசல்ல பார்த்துருக்காரு. படிங்க பாப்பா, திரும்ப அந்த ரெண்டு தூதரும்
சாயங்காலத்திலே
பின்னேரத்திலே
சோதோமுக்கு வந்தார்கள்.
சோதோமுக்கு வாராங்க.
லோத்து சோதோமின் வாசலில் உட்கார்ந்திருந்தான்.
சோதோம்ல லோத்து வந்து வாசலில் உட்கார்ந்திருக்காரு.
அவர்களை கண்டு,
அவர்களை கண்டு
லோத்து எழுந்து,
லோத்து எழுந்து
எதிர்கொண்டு,
எதிர்கொண்டு போய்
தரை மட்டும் குனிந்து,
தரை மட்டும் குனிந்து,
ஆண்டவன்மார்களே,
ஆண்டவன்மார்களே,
அடியனுடைய வீட்டு முகமாய் நீங்கள் திரும்பி,
எங்கள வீட்டு பக்கமா நீங்க திரும்பி,
உங்கள் கால்களை கழுவி,
கால்களை கழுவி,
ராத்தங்கி,
ராத்தங்கி,
காலையில் எழுந்து,
காலையில் எழுந்து
பிரயாணப்பட்டு போகலாம்,
போகலாம் என்றான்.
அதற்கு அவர்கள்,
அதற்கு அவர்கள்
அப்படியல்ல,
அப்படியல்ல,
வீதியிலே ராத்தங்குவோம்,
உண்ட வீட்டில நாங்க வரமாட்டோம், நான் ரோட்ல தங்கிட்டு போவேன், உண்ட வீட்ட வரமாட்டான். அவன் கெஞ்சி கேட்கிறான், வாங்கப்பா கால கழுவுங்க, சாப்பிடுங்க, ராத்தங்குங்க. ஜெபிக்காதவர்களும் உபசரிப்பார்கள், ஜெபிக்காதவர்களும் உபசரிப்பார்கள். ஜெபிக்கிறவன் உபசரிப்பதற்கும் ஜெபிக்காதவன் உபசரிப்பதற்கும் பாரிய வித்தியாசம் இருக்கு. என்ன வித்தியாசம் கண்டுபிடிச்சீங்களா? நீங்க யாராவது சொல்லுங்க, உங்க வீட்ட வயசுக்கு வந்த ரெண்டு பொம்பளை புள்ளிகள் இருக்கு, ரெண்டு ஊர் பேர் தெரியாத, அறிமுகம் இல்லாத ரெண்டு வாலிபர்கள் அந்த ஊருக்கு வராங்க. லோத்து அவங்கள கண்டுட்டு இரவைக்கு வந்து எங்க வீட்டை தங்குங்கண்டா என்ன நோக்கம்? அந்த ஊர்ல பொம்பளையில கல்யாணம் கட்டுவது ரொம்ப குறைவு. ஆணும் ஆணும் அசிங்கமான நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறது அங்கத்திய வழக்கமாக இருக்கிறது. ஏன் ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் இருக்கு? நன்றா கவனிங்க, ஜெபிக்காதவர்கள் இந்த ரெண்டு பிள்ளைகளுக்கும் இவ மாப்பிள்ளை பிடிக்க பாக்குறான். உங்களுக்கு விளங்குற பாசையில சொல்றேன், ரெண்டு பிள்ளைகளுக்கும் வந்திருக்கிற ரெண்டு தூதர்களையும் யாரென்று அடையாளம் காணாமல், அடையாளம் காண முடியாமல் ரெண்டு பிள்ளைகளுக்கும் புருஷன் வந்துட்டான், புருஷனாக கட்டி கொடுப்போம், ஊருக்கு வர புதிதா இருக்கிறார்கள், இன்றைக்கு ராத்திரி என் வீட்டுக்கு வாருங்க என்று அவன் வருந்து கெஞ்சி அழைக்கிறான். உபசரிக்கிற மாதிரி கவனமா கவனிங்க, ஜெபிக்காதவன் குறுக்கு வழிகளை கையாளுவான். பக்கத்தை எப்படி சொல்லுங்க, ஜெபிக்காதவன் வழியா சொல்லுங்க, ஜெபிக்காதவன் நீங்க எப்படி சொல்லுங்க, நீங்க இல்ல, நீங்க இல்ல ஜெபிக்காதவன் எப்படி சொல்லுங்க, நீங்க இல்ல சொல்லுங்க, நீங்க இல்ல ஜெபிக்காதவன் குறுக்கு வழிகளை கையாளுவான்.
ஜெபிக்காதவன் குறுக்கான வழிகளிலே தன்னுடைய பிள்ளைகளுக்கு மாப்பிளை எடுத்துக் கொள்வதற்காக இடையிலே வந்திருக்கிற தூதர்களை கூட அடையாளம் காண முடியாமல் ஒரு வீட்டுக்குள்ள ரெண்டு பொம்பளை பிள்ளைகள் அம்மா அப்பா அவங்க இருக்கிறாங்க, அதற்குள்ள இவர்களை வந்து தங்கும்படி வற்புறுத்தி அவன் கேட்டுக்கொள்ளுடைய அர்த்தத்தை நீங்க விளங்கிக் கொள்ள வேண்டும். எப்பவுமே ஜெபிக்காதவன் குறுக்கு வழிகளை கையாளுவான், ஜெபிக்காதவன் குறுக்கு வழிகளை உபசரிப்பான். பின் உபசரிப்பதற்கு ஒரு பிற்புலன் இருக்கும், ஜெபிக்காதவனுடைய உபசரிப்புக்கு ஒரு பிற்புலன் இருக்கும். அதாவது நம்முடைய நம்மள்கிட்ட ரெண்டு பிள்ளைகள் இருக்குண்டா, தோட்டால போறோம், நம்ம கஷ்டப்பட்டு சாமான் தூக்கி போனா ஹெல்ப் பண்ணுவான். என்னதுக்கு, நம்மள்கிட்ட ரெண்டு பிள்ளைகள் இருக்கு, நம்ம ஒரு 25 தேங்காய் தட்ட தனியா கஷ்டப்பட்டு தூக்கிட்டு போறோம், ஒரு வாலிப பையன் வந்து உதவி செய்யறான்டா, என்ன நோக்கமா இருக்கும்? அவன் வீட்டவரை பாக்குறான் உண்டு, இல்லாட்டி வேற நோக்கமா இருக்கும், உண்மையாக உதவி செய்யற நோக்கமாகவும் இருக்கும். ஆனால் இப்படியான ஜெபிக்காதவர்கள் குறுக்கான வழிகளை கையாண்டு முன்னேற அல்லது தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி எடுப்பார்கள். அப்படிப்பட்டவர்கள் தேவனுடைய பார்வையிலே மிகவும் அருவறுக்கத்தக்கவர்கள். ஜெபிக்காதவர்கள் உபசரிக்கிறார்கள், அவருடைய பிற்புலன்களுடைய நோக்கங்கள் வேறதாக இருக்கிறது. ஆதியாகமம் 18 வாருங்கள். ஆதியாகமம் 18 முதலாம் வசனம் திரும்ப படிக்கலாம்.
பின்பு கர்த்தர் மன்றேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார்.
ஆபிரகாம் கர்த்தர் வருகிறதை அடையாளம் கண்டுகொண்டான். ஜெபிக்கிறவன் கர்த்தரை அடையாளம் கண்டுகொள்வான், ஜெபிக்காதவன் தேவதூதனை கூட அடையாளம் கண்டுகொள்ள முடியாதவனாக இருக்கிறான். ஜெபிக்கிறவன் கர்த்தரை அடையாளம் கண்டுகொள்கிறான், ஜெபிக்காதவன் தேவதூதர்களை அடையாளம் கண்டுகொள்ள முடியாத ஒரு நிலையிலே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இன்னொரு வசனம் படிக்கலாம், 11 வசனம் 18-11.
ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாயிருந்தார்கள். இஸ்திரியலுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போயிட்டு.
கவனிங்க, இஸ்ரேலுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு நின்று போனால் எத்தனை பேர் சொல்றீங்க புள்ள பிறக்க வாய்ப்பு இருக்கு, பிள்ளை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கா, இருக்கா இல்லையா? உங்களை தான் கேட்கிறேன், இருக்கா இல்லையா? பிள்ளை பெறு, அதாவது சாராள் வயது முதிர்ந்து அவளுடைய மாதவிடாய் சக்கரம் செயலிழந்து போயிட்டு, பிள்ளை பெற முடியுமா முடியாதா? முடியுமா? முடியாது. அறிவியல் நீங்க எந்த சர்ஜனிட்ட போய் கேட்டாலும், எந்த விஓட்ட போய் கேட்டாலும், எந்த மகப்பேறு வைத்தியத்தை போய் கேட்டாலும் அவன் சொல்லுவான், தட்டிட்டாண்டு ஜெபிக்கிறவன் சொல்லுவான் புள்ள பிறக்கும். அல்லேலூயா! ஜெபிக்கிறவன் சொல்லுவான் புள்ள பிறக்கும். எத்தனை விசுவாசிக்கிறீங்க? டாக்டர் சொல்லுவான் உங்களோட நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கும். சில போல நம்ம டாக்டர் ஜெபிக்கிற எப்ப தெரியுமா விசுவாசிகள் ஜெபிக்கிற அதிகமா? எப்ப லீவு போட்டு ஜெபிப்பீங்க நீங்க? ஐரோப்பியாவில் இருக்கிறாங்க, லீவு போட்டு ஜெபிக்கிறதுக்கு ஒரு நாள் இருக்குமே, அப்படி இல்லையா? நான் போட்டு இப்ப போடுறோம் பாருங்க லீவு. உங்களுக்கு எப்ப நீங்க லீவு போட்டு ஜெபிக்கிற இல்லையா? உங்களுக்கு திரும்பி பாருங்க, எத்தனை வருஷம், 10 வந்தாங்க, 15 வந்தாங்க, 20 வந்தாங்க, நீங்க லீவு போட்டு ஜெபிச்சதற்கு ஜோதிச்சு பாருங்க. லீவு போட்டு ஜெபிச்சிருக்கீங்களே, ஜெபிக்கலையா? இப்ப போட்டு தாரோம் லீவு உங்களுக்கு. இப்ப நீங்க வர்ற வழியில ஸ்கூலுக்கு போயிட்டு பிள்ள அங்கேயோ போயிட்டு வரும் பொழுது பிள்ளை அக்சிரம் பட்டு, பிள்ளை அக்சிரம் பட்டா நீங்க என்ன செய்வீங்க? அழிஞ்சு போட்டும் அப்படி உங்களை பார்த்தா அப்படிதான் இருக்கு எனக்கு பார்க்க கூட அப்படி இருப்பீங்க. நாங்க அப்படி இருக்க மாட்டோம். பிள்ளை அக்சிரம் பட்டுனா என்ன செய்வீங்க? என்ன பிரதர் நாங்க சரி இப்படி அமைதியா தான் பிரதர் இருக்கிறோம் நாங்க, அப்படியா? உங்களோட மகளோ மகனோ ஆசையா பாசமா வளர்த்த உங்களோட புள்ள வெளியில போயிட்டு வர கூட பலமான ஒரு ஆக்சிடென்ட், உங்களுக்கு ஒரு SMS ஒரு கால் ஒன்று வருது, உங்களோட புள்ள ஆக்சிடென்ட் பட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஆம்புலன்ஸ் போயிட்டு இருக்கு, இப்ப நீங்க என்ன செய்வீங்க? ஓஹோ, நான் புடியா நடத்தும் தரும், கொஞ்சம் கதைங்க, என்ன செய்வீங்க? ஜெய்விங்களா? எப்படி ஜெய்விங்க? ஆண்டவரே புள்ளைய சுகமாக்கப்பா, உங்களோட சத்தத்துக்கு உடனே அவரும் பதில் வந்து உடனே சுகமாக்கி வீட்டு அனுப்பிடணும். நீங்க ஜபிச்சு கொண்டிருக்கக்குள்ள திரும்ப ஹாஸ்பிட்டலுக்கு நீங்க போறதுக்கு முதல் பிள்ளை போயிட்டு புள்ள சாகல நிச்சயமா கடவுள் கொல்ல மாட்டார். அழுத சொல்லுங்க, ஆமை சொல்லுங்க, நிச்சயமா கடவுள் கொல்ல மாட்டார். ஆனா பிள்ளைக்கு டாக்டர் சொல்றான், பிள்ளைக்கு கொஞ்சம் சீரியஸா இருக்கு, ஒரு ஆபரேஷன் ஒன்று பண்ணணும். இப்ப எப்படி ஜெபிப்பீங்க? நேரத்தோட ஜெபிச்ச நீங்க ஆக்சிடென்ட் சொன்ன உடனே ஜெபிங்க, ஆண்டவரே இந்த பிள்ளைய காப்பாத்தப்பா, இவ்வளவுதான் ஜெபிச்சிருங்க. பிறகு படிக்கிட்டீங்க, பாஸ்டருக்கு ஒரு கோல், பாஸ்டர் நம்மளோட மூத்த பிள்ளை ஆக்சிடென்ட் பாஸ்டர் ஜெபிங்க, பாஸ்டர் சரி அவரும் ஜெபிக்கிறார். பிறகு இப்ப போன உடனே ஹாஸ்பிட்டல்ல ஆபரேஷன் தியேட்டருக்கு எடுக்கிற தருவாயில இருக்கு இப்ப பிள்ளை. அப்ப உங்கள்ட்ட சொன்னோன்னே இப்ப நீங்க ஜெபிக்க போறீங்க, எப்படி ஜெபிக்க போறீங்க? கண்ணால தண்ணி வருமா வராதா? கண்ணால எங்க இருந்து தண்ணி வருமோ வராதறியா வரும், ஜெபிப்பீங்க. இன்னும் கொஞ்சம் சுணங்கி ஆபரேஷன் எல்லாம் முடிஞ்சு பின்னேறம் டாக்டர் சொல்றாரு, பிள்ளட இந்த சிச்சுவேஷன் கொஞ்சம் கிரிட்டிக்கலா தான் இருக்கு, ஏதோ கடவுள்கிட்ட பாரத்தை கொடுங்க. நாளைக்கு லீவ் ஓடுவீங்களா போட மாட்டீங்களா? நாளைக்கு லீவா லீவ் இல்லையான்னு கேக்குறேன். அது கிரிட்டிக்கலான இதுவா இருந்தா தானே புள்ள தப்பு நானே தப்பாட்டி என்ன வேலைக்கு நாங்க போகணும் போயிருவேரா? அப்படியா? நான் சொல்றது விலங்குதான், உங்களுக்கு விலங்குதா விலங்குலையா? கடவுள் என்ன எதிர்பார்க்கிறாரா? நம்மிடத்திலே, என்னிடத்திலே, உங்களிடத்திலே, அவரோட நம்ம ஒவ்வொரு நாளும் கதைக்கு ஒண்ணுமே எதிர்பார்க்கிறார். ஆனா நமக்கு கதைக்கு நேரம் இல்லை, நம்மட கதையை மட்டும் கிச்சி கிச்சன்னா சொல்லி போட்டு நம்ம போயிட்டே இருக்கோம். அவர் கொஞ்சம் பொறுமுள்ள கொஞ்சம் கதைக்க போறா, நோ டைம், நாம் வேலைக்கு போகணும், இன்னைக்கு எனக்கு டைம் இல்லை. இந்த கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் தாண்டி ஒரு கோமா ஸ்டேஜ்ல பிள்ளை, யோ புருஷனோ யோ மனைவியோ யாரோ குடும்பத்தில் ஒரு ஆள் ஒரு கோமா ஸ்டேஜ்ல 10 நாள் 15 நாள் கேள்விப்படல, நீங்க இப்படிலாம் இருக்குதுண்டா எத்தனை பேர் கட்டாய வேலைக்கு போவீங்க? போக முடியாது, போக இயலாது, போக கூடாது. யாருக்கு பயப்படுறீங்க? போன ஊர் உலகம் என்ன சொல்லும்? அப்பயும் கடவுளுக்கு பயம் இல்லை சிலதுக்கு, சிலதுக்கு ஊர் உலகத்துக்கு பயந்தான். நான் லீவு போட்டு நிக்கிறேன், புருஷனர் ஆக்சிடென்ட் பண்ணிட்டு தான் அக்கா, அதுதான் அக்கா நான் போகல, அக்காக்கு பயத்தில் ஆக்கள் ஏசுவாங்க. கடவுள் என்ன சொல்றாருன்றது நம்ம விளங்கிக் கொள்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு, விளக்கமே இல்லாம இருக்கு. ஆபிரகாம் எப்பொழுதுமே ஜெபிக்கிற ஒரு மனிதனாக, எப்பொழுதுமே தேவனோடு தொடர்பு கொள்கிற ஒரு மனிதனாக இருந்ததினால் அவனுக்கு அவனுடைய மனைவியினுடைய மாதவிடாய் நின்று போன பிறகு கூட 99 வயது பொழுது ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், அடுத்த உற்பவ கால திட்டத்திலே சாராளுக்கு ஒரு பிள்ளை பெறும் என்று சொன்னபோது அதை எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம்பினான். அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா அல்லேலூயா. டாக்டர் சொல்லுவாரு உங்களுக்கு கிரிட்டிக்கலான இஸ்யூ, இது தப்ப முடியாது, ஏதோ 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 என்று சொல்வார். அவர் என்ன சொல்றாரு? நீ கடவுளை நம்பு, கடவுளை விசுவாசி, கடவுளிடத்தில் ஜெபி என்று டாக்டர் சொல்றான். நமக்கு அப்பையும் விளங்குது இல்ல செய்தி, நம்ம நமக்கு இருக்கிற அறிவின் அடிப்படையிலே, நமக்கு இருக்கிற அனுபவத்தின் அடிப்படையிலே, நமக்கு இருக்கிற ஆற்றலின் படிப்பின் அடிப்படையிலே தான் நாம சிந்திக்கின்றோம், செயல்படுகின்றோம். கடவுள் இயற்கைக்கும் நம்முடைய அறிவுக்கும் அனுபவத்துக்கும் அப்பாற்பட்டவர், அவர் மகத்துவமான காரியங்களை செய்கிறது அவன். அல்லேலூயா. இங்க எப்படி தெரியாது, கடந்த ஒரு 3-4 வருடங்களுக்கு முன்பதாக உங்களுடைய போதவர் வைத்த கூட்டத்திலே 2 நாட்கள் கலந்து கொள்ளக்கூடியதா எனக்கு இருந்தது. ஆனா உண்மையா போதவர் எனக்கு தெரியும், ஆனா என்ன போதவர் தெரியாது. அங்க வந்தா புல்லா குடியும் தான். இரவையில ஒரு கூட்டத்திலே நான் 2 நாட்கள் நின்றேன். அதுல கடைசி நாட்கள் சரியான மழை பெய்தது, தேவனும் மிகவும் பயங்கரமாய் அங்கு கிரியை செய்தார். அல்லேலூயா. உங்களுடைய ஜபங்கள், உங்களுடைய உதவிகள், ஒத்தாசைகள், ஆதரவு அங்கே வெளிப்பட்டது. இலங்கையிலே மட்டக்களப்பிலே அந்த காலத்திலே நாம் போன கூட்டம் மட்டக்களப்பில் இருந்தது. நானும் அந்த 2 நாள் கூட்டத்திலையும் முழுமையாக கலந்து கொள்ள ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். பாசரை தெரியும், ஆனா பாசருக்கு என்ன தெரியாது. ஆனா ரஞ்சண்ணன் வந்து சொன்னார், அப்படி நான் வந்திருக்கேன் பாசர், எங்கட கிராமத்திலிருந்து கொஞ்சம் தள்ளி 4-5 கிராமம் தள்ளி தான் அந்த கூட்டம் நடந்தது. ஆகவே 2 நாட்களும் கலந்து கொண்டேன். தேவன் மகத்துவமான வல்லமையான காரியத்தை உலகத்துக்குள்ளே செய்கிறார். அல்லேலூயா. சபைக்குள்ளா முடியாம இருக்கு, சபைக்குள்ள நாங்க ஒரு பிரைவேட் லிமிடெட் வரையறை போட்டுட்டோம். வரையறுக்கப்பட்ட கம்பெனி. இவ்வளவு தான் இங்க நடக்கும், இதுக்கு மேல நடக்காது. உலகம் வந்து திறந்து தான் இருக்கு, அங்க ஜெபிக்கக்குள்ள பலத்த காரியங்களை தேவன் செய்கிறார். ஹல்லேலூயா. எங்களோட மைண்ட் செட்டப் வந்து மாறிட்டு, நாங்க இயேசு அறிஞ்சிட்டோம், ஞானஸ்தானம் எடுத்துட்டோம், காணிக்க கொடுக்கிறோம், ஊழியங்களை தாங்குறோம், நாங்க பரலோகத்துக்கு போக மாட்டோம். கடைசி போட்டு அவர் எடுக்க மாட்டார். அங்க அவரோட கதைச்சு பேசினுள்ள பரிச்சயமா இருந்தா தான் அவர் வரும்பொழுது அவருடைய சத்தம் உங்களுக்கு தெளிவாய் கேட்கும். ஆபிரகாம் தேவன் கடவுளை சரியாக அடையாளம் கண்டுகொண்டான். ஜெபிக்கிறவனுக்கு தெரியும் ஆர் வருகிறாண்டு. உண்மையாகவே ஒரிஜினலாக நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்றால் டூப்ளிகேட் அந்த கிறிஸ்து கண்டுபிடிக்க சரியான டிபிக்கலா இருக்கும் உங்களுக்கு. அதை கண்டுபிடிக்கிறது என்பதே பெரிய நூதனம் தான். அறிவியல் ரீதியாக கண்டுபிடிக்க முடியாது. பரிசுத்த ஆவியானவர் மெய்யாகவே உங்களோட இருந்தாலே ஒழிய, நீங்க அந்த கிறிஸ்து பின்னால போறீங்களா கிறிஸ்துக்கு பின்னால போறீங்களான்னு உங்களுக்கே தெரியாது. போதருமாருக்கும் தெரியாமல் போகும். ஏனென்றால் ஒரிஜினல் இந்த டூப்ளிகேட், ஒரிஜினலை போலவே டூப்ளிகேட் இருக்கும். தேவனுடைய ஆவியானவர் உங்களோட இருந்தாலே தவிர அந்த கிறிஸ்துவை யாரும் அடையாளம் கண்டுகொள்ள முடியாது. அவர்கள் மட்டும்தான் கண்டுகொள்ள முடியும். அதனாலே ஆபிரகாம் இந்த 11 வசனத்தில் பார்க்கின்றபடி
ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்தவர்களாய்
இருந்தார்கள்.
ஸ்திரீகளுக்குள்ள வழிபாடு சாராளுக்கு
நின்று போயிட்டு, கருக்கட்டுவதற்குரிய சூலகம் முட்டை இல்லை, பிள்ளை பிறக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பிறக்குமா பிறக்காதா? பிறக்குமா பிறக்காதா? சொன்னது யாரு? சொன்னது யாரு? நான் சொன்னா பிறக்காது, நீங்க சொன்னா பிறக்காது, டாக்டர் சொன்னா பிறக்காது, என்னுடைய ஆண்டவர் சொன்னால் நிச்சயமாய் பிறக்கும். ஹல்லேலூயா. ஒருவேளை இந்த இடத்துல வைத்தியரால் கைவிடப்பட்டு, ஒருவேளை இந்த இடத்துல லோயரால் கைவிடப்பட்டு, ஒருவேளை நீதிமன்றத்தால் கைவிடப்பட்டு, ஒருவேளை உங்களோட வாழ்க்கையில இனி இவ்வளவுதான் என்று இருக்கிற உங்களுக்கு இந்த மாலை வேளையிலே தைரியமாய் சொல்லுகிறேன், நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருந்தால் உங்களோட வாழ்க்கையில மகத்துவமான வல்லமையான காரியத்தை செய்ய இன்றைக்கும் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஜெபம் தேவை. நேரம் ஒதுக்கி ஜெபிக்க வேண்டும், நேரம் வைத்து ஜெபிக்க வேண்டும். தேவனோடு கதைப்பதற்கு நேரத்தை நாமளா உணர்ந்து ஒதுக்க வேண்டும். ஒரு காலத்தில் அறியாமல் இருந்தோம், இப்போது அறிந்திருக்கிறோம். அவர் ஒருவர் தான் சர்வ வல்லமை உள்ள கடவுள் என்று. அவருக்கு முன்பதாய் எப்பொழுதும் சிரம் தாழ்த்த ஆயத்தமாக இருக்க வேண்டும். வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். அறிவியல், விஞ்ஞானம், அனுபவம் எல்லாம் ஃபெயில். ஜெபம் ஜெயத்தை கொடுக்கும். சாராள் பிள்ளை பெற்றாள். பெற்றாலா வரலையா? பெற்றாலா வரலையா? அதப்படி முட்டல்லாம பிள்ளை வந்த, அதப்படி மாதவிடாய் நின்ற புற பிள்ளை உருவாயின. ஜெபிக்கிறோன்னு தெரியும். அது கத்தர் செய்ய வல்லமை உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, உன்னுடைய பிரச்சனைக்கு தீர்வு உன் கையிலே இருக்கு. தைரியமா சொல்லுங்க, உன் பிரச்சனைக்கு தீர்வு உன் கையிலே இருக்கு. என்ன பிரச்சனை வந்திருக்கீங்க? என்ன கஷ்டம், என்ன துன்பம், என்ன துயரம், என்ன தீர்வு இல்லாமல் இருக்கிறது? ஆண்டவர் இயேசு தீர்வு தர வல்லமை உள்ளவராக இருக்கிறார். நமக்கு தேவை ஜெபம். ஜெபிப்பீங்களாக இருந்தால் தேவன் அற்புதம் செய்வார், இன்றைக்கே செய்வார். முடியாது என்பது எதுவும் இல்லை, எல்லாவற்றையும் அவர் செய்து முடிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. அங்கல பாப்பா அவர் என்ன செய்யறார்? 19 அதிகாரம் அவர் அடையாளம் காணவில்லை, குறுக்கு வழிகளை கையாளுகிறார், ஆனா உபசரிக்கிறார் பிற்புலனோட புகர நோக்கங்களோடு. 7 அவசரம் படிக்கோம்.
சகோதரரே, இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம்.
5 அவசரத்திலிருந்து படிங்க.
லோத்தை கூப்பிட்டு, இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷருங்க,
கொஞ்சம் பாருங்க. லோத்துல விட்ட 2 வாலிபர்கள் வந்திருக்கிறார்கள். லோத்துக்கே அது வாலிபர்கள் மாதிரி தெரியுது, ஊருக்கு அப்படி தெரியுது. ஊருக்கும் வாலிபர் தான், 2 இளந்தாறு படிகள் வந்திருக்கிறாங்களாம். ஊர்ல இருந்து 4 திசையிலையும் சிறுவன் முதல் கிழவன் வரைக்கும் எல்லா ஆம்பளையிலும் வந்துட்டாங்க. அது 5 வசனமா 4 வசனமா?
அவர்கள் படுக்கும் முன்னே சோதோம் பட்டணத்து மனிதராகிய வாலிபர் முதல் கிழவர் மட்டும் ஜனங்கள் அனைவரும்
நானா திசையிலும் இருந்து
வந்து வீட்டை சூழ்ந்து கொண்டு
லோத்திர வீட்டை சுற்றி கொண்டு
லோத்தை கூப்பிட்டு இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த மனுஷர் எங்கே?
இந்த ராத்திரி உன்னிடத்தில் வந்த ரெண்டு மனுஷர்களும் எங்கே?
நாங்கள் அவர்களை அறியும்படி.
அதுல போட்டிருக்கிற நாங்கள் அவர்களை அறியும்படி. அந்த அறியும்படி என்பது காமத்தோடு சம்பந்தப்பட்ட பாலியோடு சம்பந்தப்பட்ட சொற்பதம். நாங்கள் அவர்களோடு உறவு கொள்ளும்படி அவர்களை வெளியிலே கொண்டு வா. அதுதான் அந்த ஊர். அந்த ஊர்ல ஆம்பளைகள் தப்பே இல்லாது. அந்த ஊர்ல ஆம்பளைகளுக்கு அங்க ஒருவன் வந்தாலும் அவனை அனுபவிக்க விடமாட்டார்கள். லோத்தரிடத்தில் வந்து கேட்கிறார்கள். லோத்தர் சொல்றாரு படிங்கம்மா.
அப்பொழுது லோத்து வாசலுக்கு வெளியே வந்து தனக்கு பின்னாலே கதவை பூட்டி அவர்களிடத்தில் போய்
சகோதரரே
இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம்.
அப்ப விளங்குதா என்ன அக்கிரமம் செய்ய வந்திருக்காங்க? இந்த அக்கிரமம் செய்ய வேண்டாம்.
இதோ புருஷரை அறியாத ரெண்டு குமாரத்திகள் எனக்கு உண்டு.
வேணும்னா இந்த பிள்ளைகளை குறிப்பிடுத்துக் கொள்ளுங்க. ஜெபிக்காதவன் மனிதனிடத்தில் கெஞ்சுவான். ஜெபிக்கிறவன் மனிதனிடத்திலே கெஞ்ச மாட்டான். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, நீங்க மனிதனிடத்தில் கெஞ்ச கூடாது. ஐயா இடப்பிள்ளைய காப்பாத்துங்க ஐயா. அவர் காப்பாத்துறல டாக்டர், சர்ஜன் காப்பாத்துறல. ஐயா டாக்டர், எனக்கு ஒரே ஒரு மனுஷன் ஐயா, மற்றவர்களுக்கு ஊர்பட்ட மனுஷன் மாதிரி. அது எப்படியாவது அந்த மனுஷைய காப்பாத்துங்க ஐயா. டாக்டர் காலை பிடிச்சன ஐயா. மனுஷன் காலையும் பிடிக்க தேவையில்ல, கையையும் பிடிக்க தேவையில்ல. ஜெபிக்க தெரிந்தால் தேவன் பலத்த காரியத்தை செய்வார். ஹல்லேலூயா. ஐயா இவ கெஞ்சிறான், வந்திருக்கிறான் நாலா திசையில இருந்து, வாலிபர்கள் முதல் கிழவன் மட்டும் எல்லா ஆண்களும் வந்து. எங்க ராத்திரி உன்னிடத்தில் வந்த ரெண்டு வாலிபர்களும், அவர்களை வெளியிலே எடு, நாங்கள் அவர்களை அனுபவிக்கப் போகின்றோம். நாங்கள் அவர்களை யாரென்று அறியப் போகின்றோம். அவளது லோத்துக்கு விளங்கிட்டு விஷயம். ஜெபிக்காதவனுக்கு மனிதனிடத்தில் கெஞ்ச தெரியும், ஜெபிக்கிறவனுக்கு மனிதனிடத்தில் கெஞ்ச தெரியாது. அங்கால போய் பாருங்க, அவர் எங்க ஆற்ற கெஞ்சுறாரு பாப்பலாம். யா 18 வசனம்.
நான் செய்ய போவதை ஆபிரகாமுக்கு மறைப்பேனோ கர்த்தர் ஆபிரகாமுக்கு சொன்னதை நிறைவேற்றும்படியாய் அவன் தன் பிள்ளைகளுக்கும் தனக்கு பின்வரும் தன் வீட்டாருக்கும் நீங்கள் நீதியையும் நியாயத்தையும் செய்து கர்த்தருடைய வழியை காத்து நடவுங்கள் என்று கட்டளையிடுவான் என்பதை அறிந்திருக்கிறேன் என்றார்.
அதாவது 18:18 23 படிங்க.
அப்பொழுது ஆபிரகாம் சமீபமாய் வந்து துன்மார்க்கரோடு நீதிமானை அளிப்பீரோ பட்டணத்துக்குள்ளே ஒருவேளை 50 நீதிமான்கள் இருப்பார்கள். அதற்குள் இருக்கும் அந்த 50 நீதிமான்களின் நிமித்தம் ரட்சியாமல் அந்த ஸ்தலத்தை அளிப்பீரோ நீதிமான்களோட
போதும். 50 பிறகு அடுத்த ஜபத்தில் எத்தனை? 45. அடுத்ததுல
40.
அடுத்ததுல
30.
அடுத்ததுல
20.
அடுத்ததுல 10. இருந்ததா நீதிமா? ஜெபிக்கிறவன் தேவனிடத்திலே கெஞ்சுவான். யார் இடத்துல? தேவனிடத்திலே கெஞ்சுவான் ஜெபிக்கிறவன். மனிதனிடத்திலே கெஞ்ச மாட்டான். லோத்துங்க மனிதனிடத்தில் கெஞ்சிட்டு கிடக்கிறான். அவன் பட்டணம் அழிய போகுது. ஆபிரகாம் பட்டணம் அழியக்கூடாத ஆண்டவர் என்று ஆண்டவரிடத்திலே கெஞ்சிட்டு இருக்கிறான். அல்லேலூயா. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, நீங்க மனிதனிடத்திலே கெஞ்சக்கூடாது. அப்ப நான் என்ன செய்தி சொல்றோம்? தேவனிடத்திலே கெஞ்சுங்கள். தேவன் கிரியை செய்கிறவர். தேவன் பட்சபாதம் உள்ளவர் அல்ல, தேவன் நீதி உள்ளவர். அங்கே தேவனிடத்திலே கெஞ்சுகிறவனாய் காணப்படுகிறான். வாசிக்கலாம் 20. தொடர்ந்து அவர் தேவனிடத்திலே பரந்து பேசுகிறதை நாங்கள் அங்கே பார்க்கிறோம். இங்கே வாங்க, இவர் என்ன செய்யறாரு பார்ப்போம். 19
பத்தாம் வசனத்திலிருந்து.
அப்பொழுது அந்த புருஷர்கள் தங்கள் கைகளை வெளியே நீட்டி லோத்தை தன் அண்டைக்கு வீட்டுக்குள் இழுத்துக் கொண்டு கதவை பூட்டி.
வீட்டை கதவை சாத்திருந்தவர் பிரச்சனை வாக்குவாதம் போயிட்டு கெஞ்சிட்டு இருக்காரு, ஐயா அப்படி ஒரு அநியாயம் செய்யாதீங்கயா, இந்த பொம்பளை பிள்ளையில தாரணையா, இந்த வந்தாக்களுக்கு அப்படி ஒன்றும் செய்யாதீங்க கெஞ்சிட்டு இருக்காரு.
தூதர்கள் வந்து என்ன செஞ்சாங்க, லோத்தை உள்ளுக்கு எடுத்துட்டு முழுப்பேருக்கும் குருடாக்கி விட்டாங்க. முழுப்பேருக்கும் குருடு தடவுகிறார்கள் இருக்கு, அப்படி தடவுகிறார்கள். இப்ப என்ன செஞ்சிருக்கணும் லோத், இந்த சம்பவம் நடந்ததோட லோத் என்ன செஞ்சிருக்கணும், ஐயோ ஆண்டவர் வந்திருக்காரப்பா நம்மளை தேடி என்று ஒரு டேர்னிங் பாயிண்டோட வந்திருக்கணும். ஆனா ஜெபிக்காதவனுக்கு கடவுளே வந்து குறுக்கணும் விளங்காது. அவ்வளவு பேருடைய கண்ணும் குருடாகி அவ்வளவு பேரும் தடவிக்கொண்டிருக்கிறாங்க, லோத்து இதை பாக்குறான்.
திருவாதல் இருந்த சிறியோரும் பெரியோரும் ஆகிய மனிதருக்கு குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள்,
குருட்டாட்டம் பிடிக்க பண்ணினார்கள்.
அப்பொழுது அவர்கள் வாசலை தேடி தேடி அழுத்து போனார்கள்.
அதை இவன் பார்த்து கண் இவனுக்கு கண் குருடா வைத்து இன்னும் மனம் திரும்புற இன்னும் வந்திருக்கிற யார் என்பதை அறிந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையிலே காணப்படுகிறான். ஜெபிக்காதவர்களுடைய வாழ்க்கையிலே கடவுள்தான் குறுக்க வந்து என்னதான் சொன்னாலும் அதை அவர்களுக்கு விளங்கவும் மாட்டா, வந்திருக்கிறது கடவுள் தான் தெரியவும் மாட்டான். அவங்க அவங்களோட ஸ்டைல்ல அவங்களோட அறிவில் அவங்க அனுபவத்தில் வாழ்ந்துட்டு போவார்கள். படிக்கலாம் 16 படிங்க, சாரி அப்படி தொடர்ந்து படிக்கமா.
பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி,
இவ்விடத்தில்
இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்?
ஹலோ ஹலோ ஹலோ, நாங்க நீ நினைக்கிற மாதிரி ஆக்கள் அல்ல, நாங்க தேசத்தை அழிக்க வந்திருக்கிறோம், தேசம் அழிய போகிறது. அங்க ஆபரகம் ஜெபிச்சுட்டு கிடக்கான், உன்னைய காப்பாத்தணும், ஏற்கனவே பிரிந்து போனவன், ஏற்கனவே விட்டு சண்டை பிடித்து போனவன், ஆனால் ஜெபிக்கிறவன் அவன் ஜெபிக்கிறவன் தான். அழுதையா சொல்லுங்க, அழலுயா. பிரிந்து போனாலும் விலகி போனாலும் அவனுக்கு அவன் எப்படியாயிலும் என் ஆண்டவரை அறிய வேண்டும் என்று கண்ணீரோடு வேதனையோடு ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஆபிரகாமை போன்ற ஜனங்கள் இப்பொழுது சபைக்கு தேவை. லோத்தை போல கதை சொல்றாக்கள் சபைக்கு தேவையில்லை, சபைக்கு தேவை ஜெபிக்கிறாக்கள் வேலை செய்யறாக்கள். அழலுயா அழலுயா, குடும்பத்துக்கு தேவை ஜெபிக்கிறாக்கள். ஆபிரகாம் கண்ணீரோடு ஜெபிக்கிற அப்பா 50 அப்பா அப்பா 50 தூசியும் சாம்பலும் ஆகிய நான் இன்னும் ஒரு படி பேச விரும்புகிறேன் ஆண்டவரே, அடியானை மன்னித்துக் கொள்ளும், ஒரு 35 அப்பா, ஒரு 30, ஒரு 20 கெஞ்சுகிறான். இந்த 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 ஊத்த விசுவாசிக்கு அது விளங்குகிற ஆபிரகாமடா வந்தாரு, ஆபிரகாமடா வந்தாரு, ஆனா அவருக்கு வந்திருக்கிறது கர்த்தருடைய தூதர்கள் என்று கூட விளங்கவில்லை. குருட்டாட்டம் எல்லாருக்கும் ஆக்கின பிறகும் அவர் என்ன, அவர் எந்த விதமான அங்க அசைவுகளோ ஒரு பதட்டமோ ஒரு ஒரு மாற்றமோ ஒன்றுமே கிடையாது. சில விசுவாசிகள் இருக்காங்க, செத்து போனால கர்த்தர் எழுப்பிட்டாராம், அச்சிரம் பட்டு கார் பாலத்துக்குள்ள கிடக்காம், அவன் தப்பிட்டானாமே, என்ன ஒரு சென்சிட்டிவ் இல்லை, என்ன ஜெபம் இல்லை, ஜெபம் இருந்தா தானே அது தெரியும் என்னண்டு. 100 வயசு கல்யாணம் கட்டி 25 வருஷமா புள்ள இல்லாம இருந்த அந்த விசுவாசிக்கு புள்ள வந்திருக்காம, பிறக்கட்டும் கல்யாணம் கண்டா பிறக்குங்க, 25 வருஷமா புள்ள இல்லாம இருந்து புள்ள வந்திருக்கான், எப்ப என் சாப்பாடு அடையப்பா, புள்ள பிறந்திருக்கா 25 வருஷத்துக்கு பிறகு கல்யாணம் கட்டி, அதெல்லாம் ஏறாது சாப்பாடு அப்பையா, பெரிய விருந்து வைக்க வேண்டுமே. பாஸ்டர் இலங்கையில போய் ஊழியம் செஞ்சு 1500 பேருக்கு ஒரே நாள் ஞானஸ்தானம் கொடுக்கிறாராம், கொடுத்தா கொடுக்கணும், அதுதானே போனவர், 1500 கொடுத்தா ஞான, 2 கொடுத்தா ஞான, நமக்கு என்ன, என்ன நமக்கு என்ன, அப்படியா அழிவு தூரத்தில் இல்ல. ஜெபிக்காதவர்கள் நாமே நம்மை அழித்துக் கொள்வோம். நீங்க யாரையும் சாட்டு போக்கு சொல்லக்கூடாது, எந்த வளர்ச்சிக்கு தடை இவர் தான்,
என்ற வளர்ச்சிக்கு தட என்ற பொஞ்சாதிதான், என்ற புருஷன் தான், என்ற புள்ளதான். இங்க புள்ளையும் வரல, புருஷனும் வரல. பக்கத்தா கைப்பிடி சொல்லுங்க, உன்னுடைய எல்லா தேவைக்கும் பதில் உண்ட கையில இருக்கு. அல்லேலூயா. இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியேற முன்பதாக 10 வாதைகளை அனுப்பியிருந்தார். அந்த 10 வாதைகள் என்னட்டு தெரியும் உங்களுக்கு? அந்த 10 வாதைகளும் அவங்க கும்பிட்ட கடவுள். அவங்க எந்த கடவுளை கும்பிட்டாங்களோ அந்த கடவுளை வச்சு அடிச்சார் உங்களுக்கு பிறையும். சிலாக்கள் நீங்க கடவுளை கடவுளா மதிக்காம நிறைய விஷயத்த கடவுளா வச்சிருக்கிறீங்க. கவனம், ரிபீட் அகைன், இஸ்ரவேல் மக்கள் எகிப்திலிருந்து கோசை நாட்டிலிருந்து வெளியேறுகின்ற போது இஸ்ரவேல் மக்களை கடவுள், அவர்கள் கடவுளாக கருதின கடவுளை வைத்து தான் அடித்தார். சூரியனை வைத்து அடித்தார், பேனை வைத்து அடித்தார், வண்டை வைத்து அடித்தார், வெட்டுக்களை வைத்து அடித்தார். இந்த வண்டிருக்கு தானே வண்டு, நம்ம ஊர்ல சாணி புருட்டுற வண்டிருக்கு தானே அந்த வண்டுதான். அந்த சாணி புருட்டுறவன் அவன் என்ன நினைக்கிறான், உலகம் உருண்ட இந்த உலகத்தை இந்த வண்டுதான் உருட்டுது, அதனால அதுக்கு ஒரு ஆராதனை. இன்னைக்கு நாங்க நிறைய பேர் நாங்கள் என்னென்னமோ ஆராதனை வச்சுட்டு இருக்கிறோம். எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும். தேவனை தேட முடியாமல், தேவனுடைய காரியத்தை செய்ய முடியாமல், தேவனோடு நேரம் செலவழிக்க முடியாமல், நீங்கள் தேவனுக்கு கொடுக்க வேண்டியதை இன்னொன்றுக்கு கொடுக்கிறீர்கள் என்றால் அதை நீங்கள் தேவனாக கருதுகிறீர்கள், அது உங்களுக்கு ஆபத்தாய் மாறும். தேவனோடு தயவு செய்து பேசுங்கள், அவர் பேசுகிற தெய்வம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், உங்களோட கடவுளை போல எங்கட கடவுளுக்கு கண் இல்லை. உங்களோட கடவுளுக்கு கண் இருக்கு, ஆனா தெரியாது. எங்கட கடவுளுக்கு கண் இல்லை, ஆனா எல்லாம் தெரியும். அழகு சொல்லுங்க, அழலோயா. என்னுடைய கடவுளுக்கு கண்தறி கண் இல்லை, ஆனால் அவருக்கு இந்த உலகம் முழு என்ன நடக்கும் எல்லாம் தெரியும். உங்களோட கடவுளுக்கு கண் இருக்கு, ஆனா தெரியாது. வாய் இருக்கு, பேசாது. எங்கட கடவுளுக்கு வாய் இல்லை, ஆனால் பேசுவார். ஆமென். ஆபிரகாம் போராடி ஜெபிக்கிற மனிதனாய் காணப்பட்டான். ஆபிரகாம் ஒரு ஆத்ம பாரத்தோடு அழிந்து போகிற அவருடைய டார்கெட் அந்த லோத் செத்துடக்கூடாது. அவருடைய டார்கெட் என்ன நம்பி வந்தவன் லோத். அவன் எப்படியாவது ஆண்டவரே உண்மை கண்டுணுவப்பா. இத்தனை பேர் இலங்கை தேசத்திலிருந்து உங்களோடு வந்தவர்கள் ரசிக்கப்படாமல் இருக்கலாம். இலங்கை தேசத்திலே நம்ம தேசத்திலே நம்மை உறவினர்கள், நம் தேசத்தவர்கள், நம் பட்டணத்தவர்கள் இன்னும் ரட்சிக்கப்படாமல் இருக்கலாம். இதற்காக நீங்க பணம் கொடுக்கிறது ஒரு பகுதி, ஜபம் வல்லமை உள்ள பகுதி. அல்லேலூயா. ஆகவே உங்களை நான் உற்சாகப்படுத்துகின்றேன், தேவனுடைய ராஜ்யத்திலே பெரிய தாக்கத்தை நம்முடைய ஜபம் ஏற்படுத்தும். நம்முடைய ஜபம் தேவனுடைய சபையிலே பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். எங்களோட சபையில எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா காலையில் 5 மணிக்கு ஜபம் தொடங்கிடுவோம். அது எங்க ஊர்ல இங்க சாத்தியப்படாது எனக்கு தெரியும், ஆனா இங்க சாத்தியப்படக்கூடிய ஏதுக்களை நீங்கள் உண்டாக்கி கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறேன். காலையில் 5 மணிக்கு தொடங்கணும் என்றால் பின்னர 7 மணி வரைக்கும் ரெகுலரா ஜபம் இருந்துட்டே இருக்கும். மண்டே டு ஃப்ரைடே, சாட்டர்டே காலையில் ஒரு பைபிள் ஸ்டடி, பின்னர் ஒரு பைபிள் ஸ்டடி இருக்கும். சண்டே காலையில் 6 மணிக்கு சர்வீஸ் இருக்கும். இதான் அதற்கிடையில பெண்களுக்கு ஒரு கூடுகை இருக்கும், பாலிபர்களுக்கு ஒரு கூடுகை இருக்கும். சுவிசேஷ ஊழியம் அழிந்து போகிற ஆத்துமாக்களை அந்த பாரம் நமக்குள் இருக்கவனும், அப்படிப்பட்ட பாரம் உள்ள ஒரு தலைவனை, ஒரு போதகரை இந்த சபையில கத்தர் வைத்திருக்கிறதற்காக நான் ஆண்டவரை துதிக்கிறேன். அவருடைய கரத்தை நீங்கள் ஜபத்திலும் பணத்திலும் தாங்க வேண்டும். பணம் மட்டும் கொடுத்து போதாது. பக்கத்துல கைப்பிடி சொல்லுங்க, நீங்க காசு கொடுக்குறீங்க இல்லைன்னு சொல்லல, காசு காணாதாம்னு இந்த தம்பி சொல்றான் சொல்லுங்க. காசு காணாது, ஜபம் அதை விட டபுள் மடங்கா இருக்கணும். அல்லேலூயா. ஜெபம் பெரிய காரியத்தை நம் தேசத்திலே, நம் சபையிலே, நம் குடும்பத்திலே செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. முடியாதென்று எதுவும் இல்லை, என் ஆண்டவரால் எல்லாம் முடியும். எதையும் அவர் செய்ய வல்லமை உள்ளவர். லோத்தை காப்பாற்ற அவர் பண்ணின ஜெபம் வீண் போகவில்லை. என்ன நடக்குது படிக்கலாம், 19 கடைசியா வாசிச்ச வசனத்தில் தொடர்ந்து படிங்க.
பின்பு அந்த புருஷர் லோத்தை நோக்கி, இவ்விடத்தில் இன்னும் உனக்கு யார் இருக்கிறார்கள்? மருமகனாவது, உன் குமாரராவது, உன் குமாரத்திகளாவது, பட்டணத்தில் உனக்குரிய இவர்களாவது இருந்தால் அவர்களை இந்த ஸ்தலத்திலிருந்து வெளியே அழைத்துக் கொண்டு போ, நாங்கள் இந்த ஸ்தலத்தை அழிக்க போகிறோம். இவர்கள் கூக்குரல் கர்த்தருடைய சமூகத்தில் பெரிதா இருக்கிறது.
அங்க ஆபிரகாம் ஜெபம் 50 அப்ப இன்னும் கூட பேர் இருக்காங்க போல.
லோத்துட்ட கேட்கிறாங்க, வேறவர் ஆக்கிறதா கூட்டி எடப்பா, அள்ளியேடு கொண்டு போ, அழிக்க போறோம் பட்டணத்தை. அங்க பார்த்தா ஒரு தரம் இல்லை, ஒரு தரம் வரல, ஒரு தரமே வரல. ஆறுதான் வந்தா, அம்மா ரெண்டு பிள்ளைகள் லோத்து. அவங்க 16 வசனம் படிக்கமா, 16.
அவன் தாமதித்துக் கொண்டிருக்கும் போது அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே.
ஜெபிக்காத ஆக்கள் சில விடயங்களை தீவிரமாய் செய்ய மாட்டார்கள், தாமதம் பண்ணி கொண்டிருப்பார்கள். அடுத்த வருஷம் பார்ப்போம், அடுத்த வருஷம் பார்ப்போம், பிள்ளட கல்யாணம் முடிஞ்சது பிறகு பார்ப்போம், வீடு கட்டி முடிஞ்ச பிறகு பார்ப்போம், பிள்ளட படிப்பு முடிஞ்ச பிறகு பார்ப்போம். இது ஜெபிக்காத ஆக்களுடைய கூற்று. இது ஜெபிக்கிறவன் தாமதிக்க மாட்டான், துரிதமாய் கிரியை செய்வான். இங்க லோத்து வந்து தாமதித்துக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது தூதர்கள் சொல்லுகிறார்கள், தாமதிக்க வேண்டாம் ஐயா, தேசம் அழிய போகுது, நாங்க அழிக்க போறோம், உன்னையும் காப்பாற்ற வேணும், நாங்க தப்பிக்குவோம், எங்களுக்கு தெரியும், எங்களுக்கு தப்ப தெரியும். அல்லேலூயா. ஆனா விசுவாசிகள் செத்துவிடக்கூடாது. தீவிரப்படுத்துகிறான், துரிதப்படுத்துகிறான். படிங்கமா பந்தோட 16-17.
அவன்
தாமதித்துக் கொண்டிருக்கும் போது
கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினாலே.
கர்த்தர் அவன் மேல் வைத்த, அதாவது ஆபிரகாமுடைய ஜெபம் இரக்கமாய் மாறுகிறது. அல்லேலூயா. உங்களுடைய ஜெபம் தேசத்துக்கு கடவுள் இரக்கம் பாராட்டுவார். உங்களுடைய ஜெபம் உங்களுடைய சொந்த பந்தங்களுக்கு தேவன் இரக்கம் பாராட்டுவார். நம்ம மட்டும் ரசிக்க விடுதோம், நம்ம பரலோகம்னா சரி எடுப்பாரா? எங்கண்டு கேட்டாருன்னா, உங்க பெரியமாங்க, மூத்தமாங்க, சின்னமாங்க என்று கேட்டா என்ன பதில் சொல்ல போறோம்? அவங்களுக்கு சொல்லி சொல்லி கேட்ட மாட்டவரே வரல. அவங்க நம்ம ஏதோ டக்குன்னு வந்த மாதிரி. எத்தனையோ ஆயிரம் மிஷனரிகள், எத்தனையோ ஆயிரம் தேவ பிள்ளைகள் எங்களுக்காக ஜெபித்து நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாங்கள் ஜெபிக்க வேண்டும், எங்களுடைய சொந்த பந்தங்களோட தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று, நம்முடைய சபை வளர வேண்டும் என்று, ஊழியங்கள் பெருக வேண்டும் என்று நாங்கள் நேரம் எடுத்து பிரத்யேகமாய் நேரம் உருவாக்கி நம்ம ஜெபிக்க வேண்டும். தாமதிக்க கூடாது. இன்றைக்கும் கடவுள் உங்கள் மேல் இன்னும் ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நம்ம சரியா தேவனை தேடல, சரியாய் தேவனுக்கு கொடுக்கல, பணத்தை மட்டும் நான் சொல்லல, நேரத்தையும் சரியாய் தேவனை மகிமைப்படுத்தல. எல்லாம் இந்த சடார் படார் சுடுவது மடியப்படி என்று வேறு நடத்தி கொண்டிருக்கிறோம். இப்படி நடத்தி கொண்டிருக்கிற எங்களையே கடவுள் இப்படி ஆசீர்வதிக்கிறான் என்றால், சரியாய் நம்ம கடவுளை தேடி சரியாய் உண்மையாய் அவர் மேல் அன்பு வைத்து அவருடைய வழியிலே நடப்பமாக இருந்தால், இதைவிட மேன்மையாய் தேவன் வைப்பார், இதைவிட உயரத்தில் எங்களை வைப்பார். அங்கே தாமதமாய் கொண்டிருக்கிறான். 17.
போய் விட்ட பின்பு,
அவரை வெளியிலே கொண்டு போய் விட்ட பின்புன்ற செய்தியை நீங்க கொஞ்சம் ஆழமாய் சிந்திக்க வேண்டும் விரும்புகிறேன். பட்டணம் அழிய போகுது, அவர்களுடைய கரங்களை பிடித்து ரெண்டு தூதர்கள் 4 பேரையும் ரெண்டு ரெண்டு கரங்களிலே பிடித்து முதல் விமானத்தில் போன அனுபவம் உங்களுக்கு தான். அப்படியே கொண்டு போய் எல்லையை கடந்து இறக்கி விட்டான், ஓடி தப்பு. அதாவது ஆபிரகாமுடைய ஜெபம் நடக்க முடியாததை நடக்க வைக்கிறது, தாமதத்தை தீவிரப்படுத்துகிறது. அவர்களை கொண்டு விட்டு அவர்களை சொன்னான், இதோ அந்த கல்லுமலைக்கு நீ ஓடிப்போ, உன் ஜீவன் தப்பும்படி அந்த கல்மலைக்கு ஓடிப்போ. இவ்வளவு நடந்தும், நன்றாய் கவனிங்க, இவ்வளவு நடந்தும் அந்த பாவி, அந்த பஞ்சமா பாதகன் என்ன சொல்றான், அதற்கு லோத்து அங்கே போயில ஆண்டவரே, கண்மலையாகிய கிறிஸ்து வண்டை போவதற்கு தேவன் ஒரு வாய்ப்பை கடைசி சந்தர்ப்பம் என்று நினைக்கிறேன். தேவன் சந்தர்ப்பம் கொடுக்கிற ஆண்டவர். அல்லேலூயா. நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தருகிறார். கண்மலைக்கு ஓடிப்போ, ஜீவன் தப்ப அந்த கண்மலைக்கு ஓடிப்போ. லோத்து சொல்றாரு, அங்கெல்லாம் போகலாண்டவரே, அங்க சரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், நேரத்துக்கு போகணும், சேர்த்திக்கு போக, கண்மலைக்கு, கண்மலை என்பது சபை என்று வைத்துக் கொள்ளுங்கள், கிறிஸ்து என்று வைத்துக் கொள்ளுங்கள், என்னையாத்து போட்டுக்கொள்ளுங்க, பிரச்சனை கிடையாது. அதுல கொஞ்சம் கஷ்டமாண்டவரை ஏறுறது, எனக்கு வாய் திறந்து ஜெபிக்க வரா ஆண்டவரே, அவங்களை எனக்கு பார்க்க விருப்பம் இல்லை ஆண்டவரே. சிலாக்கள் சபைக்கு வராம இருக்காங்க, அவங்களை பார்க்க எனக்கு விருப்பம் இல்லை ஆண்டவரே, அதனால நான் இங்கால போறேன். அது அந்த பக்கத்தில் ஒன்று இருக்கு, எங்க பக்கத்தில் அங்க பரவாயில்ல போல ஆண்டவரே, அங்க டிசிப்ளினும் இல்ல, ஒழுக்கமும் இல்ல, ரெண்டு பாட்டு, மூன்று தாளம், நாலு வார்த்தை, அல்லேலூயா போயிட்டு வாடுற அது நல்லா இருக்கு போலது. ஆண்டவரே அங்க போனா நல்லம் போல ஆண்டவர் கண்மலைக்கு ஓடிப்போ, கண்மலையாகிய கிறிஸ்துவை காண்பிக்கிறார், உன்னுடைய வாழ்க்கைக்கு அங்கே தீர்வு இருக்குன்னு சொல்லுகிறார். ஆபிரகாமுடைய ஜெபம் உன்னை கண்மலையாகிய கிறிஸ்துவனை நடத்த முற்படுகிறார். ஆனால் லோத் ஜெபிக்காதவன் அதை தவற விடுகிறான். ஜெபிக்காதவர்கள் சபை கூடுவதை தவற விட்டு விடுவார்கள். ஜெபிக்காதவர்கள் சபைக்கு போவதையே ஒரு கஷ்டமா நினைப்பார்கள். பக்கத்தில் கைப்பிடி சொல்லுங்க, சபைக்கு போறது கஷ்டம் இல்லை. பக்கத்தை கைப்பிடி சொல்லுங்க, வேலைக்கு போறதுதான் கஷ்டம். ஆனா வேலைக்கு என்ன உசாரா போறோம், சபைக்கு வாரதுதானே கஷ்டம். நீங்க சொல்லுவீங்க, பாஸ்டர் இங்க இருந்தா தான் உங்களுக்கு தெரியும், இதை போல அப்பனான காட்டுக்குள்ள இருந்து வந்துட்டோம். தேவனை நம்பினால் தேவன் கைவிட மாட்டார். அல்லேலூயா. கொழும்புலே ஒரு அப்கன்ட்ரி தம்பி ஹட்டல் இருக்கிறவர், அவர் போல கொழும்புல இருக்கிறார். அவர் புற மதத்தை சார்ந்தவர். அவர் கொழும்புக்கு வந்து ஒரு உடுப்பு கடையில வேலை செய்தார். அவருக்கு அந்த உடுப்பு கடையில வேலை செய்யற இன்னும் ஒரு விசுவாசி இயேசுவை கடவுள் என்று அறிவித்து விட்டது. அவர் முழுக்க ஞான ஸ்நானம் எடுத்தார், சபைக்கு போனார். அவர் சபைக்கு போவதற்கு முன்பதாக உடுப்பு கடையிலே காலை 9 மணிக்கு வேலை, அதுக்கு முன்பதாய் காலை 4 மணிக்கு எழும்பி ஒரு கோழி கடைக்கு போய் வேலை செய்வார். 4 மணியிலிருந்து 8 மணி வரையும் வேலை செய்வார். 4 மணித்தியாலங்கள் அந்த கோழிக்கடையிலே கோழி உரிக்கிறதான் வேலை. உரித்து 8 மணிக்கு கொடுத்து விட்டு வியாபாரம் பண்ணிவிட்டு 8:30 மணிக்கு ரூமுக்கு போய் குளித்து 9 மணிக்கு கடைக்கு வருவார். இப்பொழுது அவர் ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்ட பிறகு இதே தொழிலை அவர் செய்தார். ஞானஸ்தானமும் பெற்றுட்டார். ஞானஸ்தான வகுப்புலே அந்த போதவர் சொல்லிக் கொடுத்தார், நீ ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை மிஸ் பண்ணக்கூடாது. இந்த கோழி உரிக்கிற பிரச்சனை பெரிய ஒரு பிரச்சனை இவருக்கு. ஞாயிற்றுக்கிழமையில இலங்கையில கொழும்புல எல்லாரும் கோழி தான் பண்ணுவாங்க. அப்ப அண்டை கோழி வியாபாரம் கொஞ்சம் கூட போகும். அப்பொழுது இந்த தம்பி அந்த புத்த சமயத்தை சார்ந்த முதலாளியின் இடத்துல வந்து சொன்னான், ஐயா நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் வேலைக்கு வரமாட்டேன், அன்றைக்கு நீங்க வேற நாள பிடிங்க, மற்ற நாளெல்லாம் நான் வருவேன் ஐயா. அப்ப அவரு கேட்டார், ஏன் தம்பி உனக்கு என்ன பிரச்சனை? அப்ப அவன் சொன்னா, நான் சபைக்கு போறான், நான் சேர்ச்சிக்கு போகணுமாட்டு. அவனை முதுகுல தட்டி அந்த புத்த சொன்னாராம், தம்பி நீ கடவுளை ஒழுங்காத்து கிடப்பா, போயிட்டு வாண்டு. அவனுடைய மனசுல என்ன நினைப்பென்றால், ஞாயிற்றுக்கிழமை ஒரு ஊர நாளை பிடிப்பார்னு. திங்கட்கிழமை காலை 4 மணிக்கு அந்த கோழி உரிக்கிற இடத்துக்கு வந்தபோது இன்னும் ஒரு வாலிபன் கோழியை உரித்துக் கொண்டிருந்தான். அவனுடைய தொலைபேசி தொடர்பை எடுத்து தன்னுடைய முதலாளியை கேட்டான், நான் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தானே வரமாட்டேன்னு சொன்னேன், நீங்க எப்படி அவனுக்கு திங்கட்கிழமை வேலை கொடுப்பீங்க? அவர் சொன்னாரு, நீ ஒண்டா ஒழுங்கா வேலை செய்யணும், வேலை செய்யணும், இல்லாட்டி ஒழுங்கா கடவுளையாவது தேடும், நீ ஒழுங்கா முதல் போய் கடவுளை தேடு, புற வேலையை பார்க்கலாம்னு அனுப்பிவிட்டார். அவன் வந்து 4 மணி, அவன் தன்னுடைய ரூமுக்கு 4:30 மணிக்கு வந்து 8 மணி வரைக்கும் ஜெபித்தான், ஆண்டவரே உம்மை நம்பித்தான் நான் இந்த வேலையை ஞாயிற்றுக்கிழமை மாற்ற சொல்லி உண்மை தேட போகணும் என்பதற்காக, உம்மோடு நான் வரவேணும் என்பதற்காக இந்த தீர்மானத்தை நான் எடுத்தேன். எனக்கு இப்படி ஒரு கொடுமை அவர் செய்து விட்டார், எனக்கு ஒரு நீர் பேசவனும் நீ கிரியை செய்யவனும் என்று செவ்வாய்க்கிழமை ஜெபித்தான், புதன்கிழமை ஜெபித்தான், வியாழக்கிழமை ஜெபித்தான். வெள்ளிக்கிழமையிலிருந்து வியாழக்கிழமை வரைக்கும் வியாபாரம் பண்ற சகல பணத்தையும் இவ்வளவு காலமும் இந்த தம்பி தான் கொண்டு இந்த பேங்க்ல போட்டது. சில வேளை 7 லட்சம் 10 லட்சமும் வரும். இப்பொழுது இவனுக்கு 780,000 சுற்றம் பணம். இந்த புதுப்பொடியன் அவட்டத்தில் பஸ் கொடுத்து சொன்னார், இதை கொண்டு பேங்க்ல போடப்பான்னு. அவன் பார்த்தான், 780,000 நம்மை இனியே நுழைக்க இது போதும் நமக்கு, அவன் எஸ்கேப் ஆயிட்டான். இப்பொழுது முதலாளி தடவி திருறாரு உடுப்பு கடையை தேடி ஆறதர்றாரு. அந்த தம்பியை தேடுகிறார். அவன் இப்பொழுதும் அந்த உடுப்பு கடையிலையும் இப்பொழுதும் அந்த கோழிக்கடையிலையும் வேலை செய்து, ஞாயிற்றுக்கிழமை மகனே நீ சேர்த்திக்கே போ, கடப்பக்கமே வராத. 6 பெரிய டீஃபிரிசர் வேண்டிக் கொடுத்திருக்கிறார். 1,800 கோழிகளை அதில் அடைக்கிறார். உரிச்சி அடைச்சு போட்டு சனிக்கிழமை நீ கடையெல்லாம் பூட்டி சனிக்கிழமை வந்து இதோட இரவா நீ உரிச்சி இதில் அடைச்சு வச்சு போட்டு நீ உன் சபைக்கு போ. தேவன் இன்றைக்கும் ஜீவிக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிறவனுக்கு ஜெயம் கைக்குள்ள இருக்கு. ஜெபிக்கிறவனுக்கு ஜெயம் வெற்றி வாசப்படியில் இருக்கு. ஜெபிக்காதவர்களுக்கு வானத்துக்கு அங்காள இருக்கு. எங்க ஜூபிட்டர் இல்லையா, புல்டோல இருக்க தெரியாது, சந்திர மண்டலத்துக்கு அங்காளாக இருக்கு. எப்பதான் வரும்போது தெரியாது, எப்பயும் நீங்க ஜெபிச்சீங்கடா இப்பயும் வரும், இன்றைக்கும் வரும். அதனாலே எங்களுக்கு ஒரு அதிகாரத்தை, எங்களுக்கு ஒரு வல்லமையை, எங்களுக்கு ஒரு திறவுகோளை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவே யாரோ வந்து நாங்க உங்களுக்கு ஜெபிக்கிறோம் சொன்னோம், நீங்க நம்பித்திருக்கிறீங்களாக்கும். தயவு செய்து நம்பாதீங்க, என்னையும் நம்பாதீங்க. நான் உங்களுக்காக ஜெபிப்பேன் சொல்லவே மாட்டேன். ஏன்னா நீங்க தான் உங்களுக்காக ஜெபிக்கணும். உங்களுக்கு அந்த அதிகாரத்தையும் அந்த வல்லமையையும் அந்த அபிஷேகத்தையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களுக்காக ஜெபிப்பேன், நீங்க போய் தொழிலை செஞ்சுட்டு நல்லா சுகபோகமா வாழுங்கன்னு நான் சொல்ல வரல. அப்படி சொல்லுகிற ஊழியர்கள் வருகிறார்கள். எச்சரிக்கிறேன், ஜாக்கிரதையாருங்கள். உங்களுடைய ஆத்மாவுக்கு கணக்கு நீங்கள் தான் கொடுக்க வேண்டும், நான் கொடுப்பது கிடையாது. நான் எனக்கு போதிக்க வேண்டி போத ஒரு சந்தர்ப்பம் தந்திருக்கிறார். இந்த சந்தர்ப்பத்தை சரியா பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிகமாய் பிரயாசப்பட்டு வந்திருக்கிறேன். ஆண்டவர் உங்களோடு இடர்படுவாராக. அல்லேலூயா, அல்லேலூயா. அம்மா ஜெபிக்கிறவதானே என்று போட்டு தம்பி நீ தூங்கியலாது, தங்கச்சி நீயும் தூங்கியலாது, நீ ஜெபிக்க வேணும் உன்னுடைய வாழ்க்கையில் அற்புதம் நடப்பதற்கு. அல்லேலூயா. இன்னொருவருக்கா நம்ம ஜெபிக்கலாம், தப்பு கிடையாது. ஆனால் எங்களுக்காக முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். கடவுளோடு நல்ல உறவை, நல்ல ரிலேஷன்ஷிப் வித் காட், கடவுளோடு இருக்கக்கூடிய உறவு நமக்கு இருந்தால் தான் அவர் வரும்பொழுது அவருடைய சத்தம் நமக்கு தெளிவாய் கேட்கும். ஏனென்றால் அந்த கிறிஸ்துவும் கிறிஸ்துவும் அங்கே பாரிய வித்தியாசம் இருக்காது, பாரிய வித்தியாசம் இருக்காது. அது வித்தியாசத்தை எதிரே காட்டுகிறது என்று இறையியல் ஆய்வாளர்கள் பதறுகிறார்கள். எப்படி காண்பித்துக் கொடுக்கலாம் வித்தியாசம்? காண்பிக்கவே முடியாது. அப்படியே இயேசு மாதிரி தான் அந்த கிறிஸ்துவும் வருவான். அந்த கிறிஸ்து வந்துட்டாரனோட எத்தனை பேர் ஓட போறோமோ நமக்கும் தெரியாது, நானும் ஓடுவனோ தெரியாது. தேவனோடு இருந்தால் ஓடமாட்டோம், தைரியமா நிற்போம். அல்லேலூயா. ஆகவே ஆபிரகாம் ஜெபிக்கிறான், லோத்து ஜெபிக்கல, ஒண்டா புறப்பட்டு வந்தார்கள். கடைசியாக ஆபிரகாமுடைய ஜெபம் லோத்தை காப்பாற்றும்படி கடைசி சந்தர்ப்பம். ஆபிரகாமுக்கு ஆபிரகாமுடைய ஜெபத்துக்கு பதிலாக லோத்தை தூதர்கள் காப்பாற்றிக் கொண்டு விட்டு இந்த மலைக்கு ஓடிப்போ, இந்த சமபூமியில் எங்கு நில்லாதே, பின்னிட்டு பாராதே, என்னெல்லாம் சொன்னானோ அத்தனையும் செஞ்சாவன். மலைக்கு ஓடிப்போ சொன்னா மாட்டேன்டான், சமபூமியில் நில்லாதான் அங்கே நின்றுட்டான், திரும்பி பாராதான். ஜெபிக்காதவன் எதை சொல்ற செய்யவனாம் என்று சொல்லுகிறோமோ அதை செஞ்சு பார்ப்பான். அந்த மீன் குஞ்சு மாறி எதை செய்யவனாம் என்று சொல்றோமோ ஜெபிக்காதவன் அதை செய்வான், எதை செய்ய சொல்லி சொல்றோமோ ஜெபிக்கிறவன் அதை செய்வான், ஜெபிக்காதவன் செய்ய மாட்டான். எதை செய்யவனாம் என்று சொல்றோமோ ஜெபிக்காதவன் அதை செய்வான், ஜெபிக்கிறவன் செய்ய மாட்டான். லோத் அந்த மலைக்கு ஓடி போகவில்லை. ஜெபிக்கிறவன் இன்னும் ஒரு சம்பவத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன், இன்னும் ஒரு சம்பவத்தோடு நான் முடிக்க விரும்புகிறேன். ஜெபிக்கிற மனிதனுக்கு 100 வயசிலே பிள்ளையை கத்தர் கொடுத்தார். அல்லேலூயா. 16 வருஷத்துக்கு பிறகு, கிட்டத்தட்ட 16-17 வயசுலே ஈசாக்கை பலி செலுத்தும்படி கடவுள் கேட்கிறார். பயங்கரமான ஒரு சூழ்நிலை இது. ஆனால் ஆபிரகாமுக்கு தெரியும், ஈசாக்கை நான் பலி செலுத்தினால் அந்த 10 சாம்பலா போகும் தானே சாம்பல், அதிலிருந்து சந்ததியை கத்தர் உருவாக்க வல்லமை உள்ளவர் என்று அவர் அறிந்திருந்தார். அப்படி ஒரு மடத்தனமான நம்பிக்கை அவனுக்குள் இருந்தது. எனக்கும் கடவுள் மேலே அப்படியான ஒரு மொக்குத்தனமான நம்பிக்கை இருக்கு. தேவன் எனக்காக எதையும் செய்வார். அல்லேலூயா. தேவனை அப்படி விசுவாசிக்க வேண்டும். தேவனாலே செய்ய முடியும், நம்மட அறிவை யோசிக்க கூடாது. பிள்ளையை கூட்டி போகிறான், நம்மட உள்ளா தட்டி போட்டு ஓடிடும் சொல்லுவான் அபோதர்மார். அந்த பிள்ளை ஓடவில்லை, அந்த பிள்ளை கையை கட்ட கொடுத்தது, காலை கட்ட கொடுத்தது, தூக்கி வைக்கவும் சம்மதித்தது. இடையில போகக்குள்ள கேட்டது, அப்பா அப்பா நெருப்பிருக்கப்பா, விறகிருக்கப்பா, பழிப்பொருள் எங்கப்பா? அப்பா சொன்னார், தேவன் பார்த்துக் கொள்ளுவார், தேவன் பார்த்துக் கொள்ளுவார். பிள்ளையை பீடத்தை கட்டினார்கள், பிள்ளையை கட்டினார்கள், பிள்ளையை தூக்கி பழிப்பிடத்திலே கிடத்தி கத்தி எடுத்து அப்பொழுது ஆண்டவர் ஆபிரகாம் சொன்னார். இதை நான் இப்படி ஏன் அவனை காண்பிக்கிறேன், அவனோட மனசு நல்லா பதியட்டும். பிள்ளை படுக்கு, ஆபிரகாம் நிற்கிறான், கத்தி பிள்ளையை நோக்கி வருது, சத்தம் வருது, ஆபிரகாமே பிள்ளையாண்டான் மேல் கையை போடாதே. இந்த சத்தம் ஆபிரகாமுக்கும் கேட்குது, ஈசாக்குக்கும் கேட்குது. அல்லேலூயா. அப்பதான் ஈசாக்கு தெரிந்தது, என் தகப்பன் தான் என்னை கொலை செய்தாலும் என் ஆண்டவர் என்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஒருவேளை உங்க வாழ்க்கையிலே யார் தான் உங்களை கைவிட்டாலும், நீ ஜெபிக்கிற ஒரு மனிதன் தைரியம் மறந்துகொள், உன்னுடைய வித்து, உன்னுடைய சந்ததி உலகத்தில் யாராலும் கைவிடப்பட மாட்டாது. தேவன் சர்வ வல்லமை உள்ளவர். அந்த ஜெபிக்கிற மனிதன், ஜெபிக்காத மனிதனுடைய பக்கமே நான் கொஞ்சம் போயிட்டு இங்கே வந்து நான் முடித்து விடுகிறேன். ஜெபிக்காத மனிதன், அந்த சமபூமிக்கு ஒரு சின்ன தேசம் இருக்கிறது, ஒரு சிறிய பட்டணம், அங்கே போய் நான் வாழுகிறேன் என்று அவராய் தெரிவு செய்து போனார். அங்கே நடந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும், தூஷணம், கெட்ட வார்த்தை, கெட்ட நிகழ்வு நடக்கிறது. லோத்தை அந்த ரெண்டு பிள்ளைகளும் அவனோடு உறவு கொண்டு ரெண்டு சந்ததியை தோற்றுவித்தார்கள். ஒன்று ஏதோம், ஒன்று மோவாப். ரெண்டு தேசங்களை லோத்தினுடைய ரெண்டு பிள்ளைகளும் தோற்றுவித்தார்கள். நீங்கள் இஸ்ரவேலுக்கு போனீர்களோ போகவில்லையோ தெரியாது, போகும்படி நான் சொல்லவில்லை. வேதத்தை வாய்ச்சி பார்க்கலாம், இல்லாட்டி கூகுளில் நீங்கள் தட்டி பார்க்கலாம். இஸ்ரவேல் தேசத்திலே போனீங்க என்றால் ஒரு ராஜபாதை இருக்கிறது, அது கிங் ஸ்ட்ரீட் ரெண்டு வேதத்திலும் இருக்கிறது. அந்த பாதையிலே இஸ்ரவேல் தேசத்தின் பக்கம் பச்சை பசலை என்று எங்கும் ஒவ்வொன்ற பச்சை பசலையான ஒரு தேசம். இங்கால மோபாப், அங்கால அமோன், இதெல்லாம் எப்பொழுதுமே வறட்சியான சாபமான ஒரு தேசம். கெட்டது மட்டுமல்ல, ஒரு கெட்ட சந்ததியை, கெட்ட ஒரு சரித்திர தேசத்தை பூமியிலே ஜெபிக்காதவர்கள் தோற்றுவித்தார்கள். ஜெபித்து வந்த தேவ மனிதனாகிய ஆபிரகாம், ஈசாக்கு மூலமாக, யாக்கோப்பு மூலமாக இன்றைக்கு உலகமே பயப்படக்கூடிய ஒரு பெரிய வல்லரசு ஆகிய இஸ்ரவேலை கர்த்தர் தோற்றுவித்திருக்கிறார். அல்லேலூயா. ஜெபிக்கிற மனிதர்களுடைய சந்ததி என்றென்றும் என்றென்றும் உலகம் பார்த்து பயப்படக்கூடிய அறிவாளிகளை தோற்றுவிக்கும். இதுவரைக்கும் உலகத்திலே 144 நோபல் பரிசுகளை உலகம் பெற்றிருக்கிறது. அதிலே 128 நோபல் பரிசை இந்த இஸ்ரவேல் தேசம் பெற்றிருக்கிறது. அறிவாளிகள், விஞ்ஞானிகள், ஆய்வாளர்கள், பெரிய பெரிய வித்துவான்கள், கண்டுபிடிப்பாளர்கள் அந்த தேசத்திலே உருவாகியிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் காரணம் ஆபிரகாமுடைய அந்த ஜெபம். நீ ஜெபிப்பாயாக இருந்தால் உன் சந்ததி 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 ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய சபை ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும். உன்னுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும். நீ ஜெபிக்காவிட்டால், சோதம் குமரா என்கிற ஒரு செழிப்பான தேசத்தில் இருந்தாலும் ஜெபம் இல்லாத காரணத்தினாலே அவனுடைய சந்ததி மோபாப்பும் அம்மோனுமாக ரெண்டு பிள்ளைகளை பெற்றெடுத்தார்கள். அந்த ரெண்டு பிள்ளைகளும் இன்றைக்கு வரைக்கும் சாபமும் பயங்கரமும் அழிவும் நிறைந்த தேசமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது நான் சொல்லி நீங்க தெரிய வேண்டிய விடயம் அல்ல. முடிவு, ஜெபிக்கருடைய முடிவு இப்படி இருக்கிறது. ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப்பு, யாக்கோப்பு இஸ்ரேல், 12 பிள்ளைகள். இங்காலே சோதோம் குமராவில் இருந்தவர்கள் அங்கு வருகிறார்கள். மோபாப், அம்மோன் இன்றைக்கு வரைக்கும் மிகவும் சாபமான, பாவம் நிறைந்த, அங்கே வறுமை நிறைந்த தேசமாகவே இருக்கிறது. உடைய குடும்பம் ஒரு வறுமையான குடும்பமா இருக்கணும் யோசிக்கிறாயா, அல்லது செழிப்பான ஒரு குடும்பமா மாறணும்னு யோசிக்கிறாயா? உன் கையில தான் இருக்கு. ஜெபிக்கிறவர்கள் ஜெயம் எடுப்பார்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். போவதற்கு இடத்திலே நான் கொடுத்து விடுகிறேன்.
ஜெபிக்கிறவர்களுக்கும் ஜெபிக்காதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம், இந்த நாளில நாம், இந்த நாட்களில் நாம் எல்லாரும் சிந்திக்க வேண்டிய ஒரு காரியம், அல்லது செய்தி பார்க்க வேண்டிய ஒரு நேரம். நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நாம் எத்தனை பேர் ஆண்டவரோடு வர வர்றோம், செவ்வன்றோம். எத்தனை பேர் ஆண்டவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம், மன்னாடுகிறோம். எத்தனை பேர் தேவ பாதத்தில் அவந்தருகிறோம். பட் வி பிலீவ் இன் காட். நம்ம ஆண்டவர் நம்புறோம், அதுக்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் எத்தனை பேர் நாம் தேவ பாதத்தில் அவந்திருந்து ஆண்டவரோடு உறவாடுறோம். நான் பொதுவான நேரம் தேவ சமூகத்தில் செலவழிக்க செலவழியாத படியால் தான் நம்முடைய வாழ்வில் இவ்வளவு நெருக்கடி பச்சனை. ஜெபிக்கிற ஆபிரகாம், ஜெபிக்காத லோத்,
ரெண்டு பேரும் வாழ்வில் நடந்த காரியங்கள் நம்ம பார்த்தோம். அவங்க தயவு செய்து நாம் அல்டிமேட்லியாக நாம் இன்னைக்கு செய்திக்கு பின்பாடு நாம் எடுக்கும்படி ஒரு தீர்மானம் என நாம் தேவனோடு உறவாடு ஆண்டவரோடு செபம் பண்ணி நேரம் செலவழிக்க நாம் ஒரு தீர்மானத்துக்குள் வரோம். ஆபிரே அவன் ஜபிக்கிறவனாக இருந்தபடியால் அவன் விட்டுக் கொடுக்கிறவனாக இருந்தான். நாம் இன்றைக்கு எத்தனை காரியங்களும் விட்டுக் கொடுக்கிற சுவாபம் நமக்குள்ள இல்லை. அதுக்கு பிரதான காரணம் நாம் தேவனோடு சரியாக நேரம் செலவழிக்கிறோம். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவர்கள் உபசரிக்கிறவர்களாக இருப்பார். உபசரிப்பு, ஹாஸ்பிட்டாலிட்டி இஸ் அ டாக்டரின் அவுட் ஆஃப் த பைபிள். உபசரிப்பு என்பது வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க ஒரு உபதேசம். பட் இதுல நாம் எல்லாரும் வளர வேண்டியது அவசியம். அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிற மனுஷன் தேவனிடத்தில் கெஞ்சுவார், ஜெபியாத மனுஷனத்தில் கெஞ்சுவார். நம்முடைய வாழ்விலே நெருக்கடிகள் வரும்பொழுது, கஷ்டங்கள் வரும்பொழுது நாம் யாண்டத்தில் போகிறோம், என்ன செய்கிறோம், எங்கே போகிறோம், நாம் சிந்திக்கப்படிய காரியம் இல்லை. அது மாத்திரமல்ல, ஜெபிக்கிறவர்கள் ஜெபிக்கிறவர்கள் தேவ காரியங்களில் தீவிரமாக இருப்பார். பட் ஜெபிக்காதவர்கள் தேவனுடைய காரியங்களிலே தாமதமாக இருப்பார்கள் அல்லது அலட்சியமாக இருப்பார்கள். ஏன் தேவனுடைய காரியங்களிலே தீவிரம் இல்லாமல் இருக்கிறோம்? அதுக்கு அடிப்படை காரணம், நமக்கு தேவனுடைய சரியான ஒரு ஐக்கியம் இல்லை, உறவில் நம்முடைய ஐக்கியம் உலகத்தோடு அல்லது வேறு காரியங்களோடு இருக்கிறபடியால தேவ காரியங்களில் நம்ம ஈடுபடுகிறோம். ஆனால் அதிகமாக நம்ம ஈடுபடுறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிறோம். ஆனால் ஒரு நாள் வரும், ஆண்டவர் நமக்கு எவ்வளவோ வாய்ப்பு கொடுத்திருக்கிறாரு, எவ்வளவோ சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறாரு, நல்ல அறிவு கொடுத்திருக்கிறார், ஆற்றலை கொடுத்திருக்கிறார், வசதியை கொடுத்திருக்கிறார், வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். ஆனா இந்த அளவுக்கு நாம் தேவ காரியங்களில் அதிகமாக ஈடுபட்டிருக்கிறோம் என்பதை ஒரு நாள் வரும், அப்பொழுது எல்லாம் படிச்சோம். எந்த காரியத்துக்கு நாம் அதிகம் இடம் கொடுக்கிறோமோ அந்த காரியம் நமக்கு கடவுளாக மாறும். மட்டுமல்ல, அதுவே நமக்கு பிற்காலத்தில் ஆபத்தாகவும் மாறும். ஐ திங்க் இட்ஸ் எ ப்ரொபட்டிகல் வேர்ட், ஐ பிலீவ் சோ. எனக்கு எத்தனை பேர் நாம தேவனுடைய செய்தியை கவனமாக கருத்தாக கேட்கிறோமோ தெரியாது. ஒருவேளை நாம தலையில கையை வச்சு நமக்கு தீர்க்கதரிசனம் சொன்னா அது தீர்க்கதரிசனம் நம்புறோம். பட் சூப்பர் நேச்சுரல் ப்ரொஃபசி நான் நம்புறேன், அது தேவ செய்தியில தான் வரும். அவ எந்த காரியத்தில் நாம அதிக ஈடுபாடு காட்டுகிறோமோ, அதிக அக்கறை காட்டுறோமோ, அதுதான் நமக்கு கடவுளுடைய ஸ்தானத்தை எடுக்கிறது. ஆனால் அதே காரியம் பிற்காலத்தில் நமக்கு ஆபத்தாக வாரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. திரும்பவும் அதை ரிமைண்ட் பண்ண வரும்பேன். ஆகவே தேவனுக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை தேவனுக்கு கொடுப்போம், ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய இடத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம், நேரத்தை தேவனுக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை ஆண்டவருக்கு கொடுப்போம். ஆண்டவருக்கு நேரம் கொடுக்காத அளவுக்கு நம்முடைய வாழ்வில் நம்ம பிஸி ஆகிடக்கூடாது. அது ஒரு விதமான வஞ்சனை. ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறது, ஒரு நாளைக்கு ஜெபிக்கிறது இல்லை, ஒரு நாளைக்கு தேவனை தேர்றது, ஒரு நாளைக்கு தேவனை தேர்றது இல்லை, அல்லது நேரம் கிடைக்கும் பொழுது நாம ஜெபிக்கிறது, நேரம் கிடைக்கும் பொழுது தேவனை உறவாடுறது, இதெல்லாம் உண்மையாக ஆண்டவரிடத்தில் நாம் அன்பு கூறுறதுக்குரிய அடையாளம் இல்லை. அவர்தான் ஆதியில் நீ கொண்டு வந்து அன்பை விட்டுவிடாது, உண்மையில் எனக்கு ஒரு குறை உண்டு, எந்த நிலையிலிருந்து விழுந்தா என்பதை நினைத்து மறந்துடும் எல்லது போறார் என்ற நியாயத்தை பார்க்க. பிளீஸ் எல்லாரும் நாம் செதுவோம், நாம் எந்த அளவுக்கு ஆண்டோட உறவாடுறோம், எந்த அளவுக்கு ஆண்டோட பார்த்துட்டு நேரம் செலவழிக்கிறோம், எந்த அளவுக்கு ஆண்டவரை தேடுகிறோம், எந்த அளவுக்கு நாம் ஜெபிக்கிறோம். நம்ம ஜெபிக்க முடியாத அளவுக்கு நம் வாழ்க்கையில விசியாகிட்ட. நான் தைரியமாக சொல்லுவேன், சத்தா பிசாசு உட தவறான வழியில நடத்ததுக்கு முயற்சிக்க என்பதை மறந்துட. தக்க மாத்திராது, வடிய மாத்திராது, ஆபத்து இருக்கு, அது மறைந்திருக்கும். அதில் அகப்பட்ட பிற்பாடு நம்ம கண்ணில் விட்டு பிரயோஜனம். அவங்க கத்திரத்தை நம்ம மறந்துடும். ஆண்டவருக்கு நம்ம ஒப்புக் கொடுப்போம். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடி அவருக்கு நேரம் கொடுக்க நமக்கு நேரம் இல்லை. இந்த வாழ்வில் வேறு எதற்கு நாம் நேரம் கொடுக்க போறோம்? நம்ம எல்லோரும் கைகளை நான் போடுவே தேவை. பிளீஸ், உமக்கு காத்திருக்கிறவர்களை சேர்த்துக் கொள்ள சீக்கிரமாய் வருகிறேன் என்றவர், ஆண்டவரே உமக்கு ஆயத்தமாக இருக்கிறவர்களை அழைத்துக் கொள்ள சீக்கிரமாய் வரப்போகிறவரே, மேக மீதிகளில் வரப்போகிற தேவகுமாரனே, சிலுவையில் அறையப்பட்ட தேவகுமாரனே, உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய வருகைக்கு சபை ஆயத்தப்பட நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தப்பட கர்த்தரே அனுகிரகம் பண்ண வேண்டும் என நாங்கள் மன்றாடுகிறோம். ஐயா, கொடுத்த வாய்ப்புகளையும் ஆண்டவரே சந்தப்பங்களை நாங்கள் இழந்திராதபடி கர்த்தர் கிருபை பாராட்ட வேண்டும் என நாங்கள் மன்றாடுகிறோம். ஐயா, மன்றாடுகிறோம், மன்றாடுகிறோம். உம்முடைய லாபத்திற்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம். ஐயா, மகிமை செலுத்து. ஆண்டவரே சொன்னாரு, மனுஷகுமாரன் வருகையும் வருகிற நாளையாவது நாளிகையாவது நீங்கள் அறியாதிருக்கிறபடியா எப்பொழுதும் விழித்திருந்து சிவம் பண்ணுங்கள் என்று சொன்னார். ஆகவே எல்லோரும் நம்முடைய மனதில் பதிந்து கொள்வோம். ஆண்டவரோடு நேர சொல்லு, ஆண்டவரோடு உறவாடோம், கத்தரை தேடோம், செபிக்கிறவளாக இருக்கும் பலன் பரலோகத்தில் இருக்கும். கத்தருடைய லாபத்துக்கு பயமிட்டாட்டும். ஸ்தோத்திரம். எல்லாரும் சொல்லுவா, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபாரங்களை வரவாதே. கத்தராய் இயேசு கிறிஸ்துவ கிருபையும் பிதாவாய் தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவுடைய ஐக்கியமும் அடியும் நம் அனைவரோடும் ஏற்றுக் கொண்டிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.